ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம். சூத்திரம் 4. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நாம சொல்ற மனம்ங்கிற கருவி இதுதான். மனம் மனம்னு கதையில என்னெல்லாம் எழுதுவாங்க. பேசுற மனம் மனம்னு பேசிட்டு இருக்கோம், அவனுக்கு நல்ல மனசு கெட்ட மனசுன்னு. ஆனா மனம்ங்கிற நாம ஒரு தத்துவம் சொல்கின்றோம், அது ஒரு கருவி, அது சுக்குவமான கருவி. இன்னும் மருத்துவத்துறை எவ்வளவு முன்னேறினாலும் சரி, எத்தனை விதமான அறுவை சிகிச்சை முறைகள் வந்தாலும் சரி, அறுவை சிகிச்சை எப்படி இந்த மனம்ங்கிற கருவியை பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. நம்ம உட்கருவிகள் எத்தனையோ உள்ள இருக்கு, இறப்பை, பெருங்குடல், சிறு உடல், இதயம் எல்லாம் இருக்கு. அத மாதிரி கருவி அதெல்லாம் தாத்விகங்கள்ல வரும். என்ன இது தத்துவங்கள்? ஐயா அவர்கள் சொன்னார்கள் உண்மை விளக்கத்துல, தத்துவங்களை நாம நேரடியா பார்க்க முடியாது. சொன்னாலும் வடிவம் சொன்னாலும் ஒரு சாமர்த்தியத்துக்காக சொல்றான்னு அருமையா சொன்னாங்க. இந்த மனம்ங்கிறது என்னன்னா சூக்கமான கருவி. சைக்காலஜில மனத்துவியல் துறை இருக்கு பாத்தீங்களா, பிஎட் எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பாடமா வரும். அவன் வந்து மனம்னா என்னன்னு வரையறை செய்ய ரொம்ப முற்படுதான், ரொம்ப முற்பட்டு முற்பட்டு அவனுக்கே திருப்தி வரல. ஆகவே மனம்னா என்னன்னு என்னன்னு நிச்சயமாக வரையறுக்கப்படவில்லை, அவ்வளவுதான். இந்த அளவோட நம்ம அதை விட்டுருவோம், அது என்னமோ இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுருதான். நாம அப்படின்னா விடலைங்க, தெளிவா வரையறை செய்து வச்சிருக்கின்றோம். நம்ம வாழ்க்கை அனுபவத்தோட பொருத்தி பாருங்க, ரொம்ப சரியா இருக்கும். அப்ப ஒரு ஐயம் வருது, இது சிப்பியா அல்லது வெள்ளியா? மறந்துடாதீங்க, முதல்ல இது தொழில்பட்டிருக்கு சித்தம். இது என்ன பொருள்? கண்ணை வச்சு பார்த்தோம், அப்ப ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு நிர்விகரமா காட்சி நிகழ்ந்தது. அப்புறம் சித்தம் தொழிற்பட்டு இது என்ன பொருள் அப்படின்னு சிந்திச்சது இல்லையா? அந்த சிந்தனை நிகழ்ந்த பிறகுதான் ஐயப்பாடு. மனம் வந்து இது இந்த பொருளா அந்த பொருளா, சிப்பியா வெள்ளியா அப்படின்னு ஒரு ஐயத்தை கிளப்பிட்டது, சரிதானா? அதுக்கப்புறம் ஒரு ஊக்கம் வரணுமே, இது சிப்பியா வெள்ளியா ரெண்டுல ஒண்ணு பாத்திர வேண்டிதான், இது கண்டிப்பா இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், விடக்கூடாது அப்படின்னு ஒரு எழுச்சி வரணும் பாத்தீங்களா. அந்த எழுச்சியை கொடுப்பதுதாங்க அகங்காரம். அகங்காரம் அதனால தேவைதான். ஏன்னா ஒரு எழுச்சி வந்தாதான் ஒரு முற்பட்டு ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்கணும்னு சொல்றாங்க. பாத்திர வேண்டிதான் பாத்திர வேண்டிதான்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் பார்க்காது, அதுக்கு தேவையான முயற்சிகளை பண்ணணும் இல்லையா? ஒரு ஊக்கம் வந்த உடனே உடனே விறுவிறுன்னு போறேன், பக்கத்துல போய் பாத்துருவோம், அது சிப்பியா வெள்ளியான்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துல போய் பாக்குறேன். என்ன என்னுடைய ஊழ் அது வந்து நான் சிப்பியை பார்க்கணும்னு இருக்கேன், வெள்ளி எப்படி நான் பார்க்க முடியும்? அது பார்த்தா கிடைச்சல சிப்பி தான். அடடா சிப்பி தானா? ஆனா சிப்பி தான் நிச்சயமா தெரிஞ்சுக்கிட்டேனா இல்லையா? அந்த இது அகங்காரமா தெரிய வச்சதுன்னா இல்ல, அகங்காரம் என்னதுன்னு அறிந்து கொள்ள வேண்டும். இது சிப்பியா வெள்ளியா என்ன பொருள் என்று அறிந்து கொள்ள வேண்டும், ஐயத்தில் இருந்து நீங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எழுச்சியை தான் கொடுக்கும். எழுச்சியை கொடுத்ததோட அகங்காரத்தோட வேலை முடிஞ்சு போச்சு. இது வந்து என்ன பொருள், சிப்பிதானா அல்லது வெள்ளிதானா அப்படின்னு நிச்சயிக்கணும்னா அது புத்திங்கிற கருவியை நம்ம சாரணும். புத்தி தான் இது வெள்ளி அன்று இது சிப்பி தான் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் பண்ணும். இதுதாங்க அந்த கரணங்களோட தொழிற்பாடு. முதல்ல சித்தம் அது என்ன பொருள்னு சிந்திச்சு, மனம் வந்து இது அந்த பொருளோ இந்த பொருளோன்னு விகற்பம் ஐயம் கொண்டு, அப்புறம் வந்து அகங்காரம் வந்து என்ன பொருள் பாத்திரணும் அப்படின்னு ஒரு எழுச்சி பிறந்து, அகங்காரத்தினால் அந்த எழுச்சி பிறந்து, புத்தி வந்து இது இன்ன பொருள் தான் அப்படின்னு நிச்சயிக்கும். அதாங்க சொல்றோம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அதான் சொல்றோம். ஆத்திரக்காரன் என்ன, அந்த அகங்காரத்தை சார்ந்து அதிலே நிப்பான். அப்புறம் அந்த அகங்காரத்தை விட்டு விட்டு புத்தியை சார்ந்தாலும் நிச்சயம் பிறக்கும். அவன் அகங்காரத்திலே நான்கு அகங்காரத்திலே நிப்பான். அப்ப தான் செய்தது சரியா தவறான அவனால நிச்சயிக்க முடியாது. அவன் அகங்காரம் தனக்கு சாதகமா தான் அது வந்து உணர்வை கொடுக்கும். அதான் தாய்மான சுவாமி ரொம்ப நொந்து போய் சொல்லியிருப்பான், இந்த அகங்காரம் இருக்க ஆனவன் தான் மூலமனம் இருந்தான் அவ சொல்லுவா. ஆங்காரமான குல வேடவெம்பை அழுத்த ஆணவத்தினும் வலிதுகான் அப்படிம்பா. ஏன்னா ஆனவன் தான் என்னத்துக்கு மூல காரணம் இருந்தான் அப்படி நயமா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நடுவரிய ஒட்டாது, நடுவு நிலைமையை வந்து அதை அறிய ஒட்டாது. தான் ஒரு தப்பு செஞ்சிருப்பேன், ஆனா அந்த தப்பை யாராவது சுட்டி காட்டினா பலர் முன்னால இந்த தப்பை சுட்டி காட்டுறானே அப்படிங்கிற ஒரு வேகம் தான் எனக்கு வரும். நான் செஞ்சது தப்பா சரியா நான் சிந்திக்கவே மாட்டேன், எப்படி என்ன பேசலாம் அப்படின்னு கோதால இறங்கிடுவேன். அது என்னையா அதுல என்னையா தப்பு இருக்கு அப்படிமா, நான் செய்யும் போது வேற யாராவது செய்யும்போது தொலைவில் இருந்து பார்த்தேன்னா அது தப்பு இல்லாங்க, அது அப்படி செய்யக்கூடாது இல்லாங்க. அதே எனக்கு வரும்போது நான் எனக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருப்பேன். இதெல்லாம் என்னன்னா இந்த அகங்காரம் பண்றது தாங்க. புத்தி காட்டத்தால வேலை கொடுக்க மாட்டோம். நடுவு நிலைமையப்படி வள்ளுவர் சொல்லிட்டார், எல்லா அறங்களையும் நடுவு நிலைமையில அடக்கிட்டார். தகுதி என ஒன்று நன்றே, பகுதியார் பார்ப்பட்டு ஒழுக பெரின். பெரின்னா என்னது, அவ்வளவு தூரம் முடியும், அவ்வளவு லேசான காரியம் இல்லாது. பகுதி தோறும் நண்பர்கள் பகைவர்கள் அயலார் யாரனே முன்ன பண்ணவே தெரியாது. நொதுமல்ங்கிற சொல்ல அங்க பயன்படுத்துவார். நட்பு பகை நொதுமல், நொதுமல்லாம் எத்தனையோ வேற ரோட்ல போறோம், எத்தனையோ வேற எதுக்க பார்க்கும். அவங்க ஏதோ பரிசத்தை வரவிட்டுதாங்க, அல்லது ஏதோ ஒரு பொருளுக்கு தரவிட்டுதாங்க. சரி அவன்கிட்ட போய் என்ன சொன்னா, அவன் யாரு, கேர்லெஸ்ஸா போனா அனுப்பிச்சுட்டு போனா அப்படின்னு போயிருது. இதே இது தனக்கு வேண்டிய ஏதாவது தவறவிட்டானா, ஏன் என்னப்பா இப்படி போற, இப்படிலாம் இருக்கலாமாப்பா பாத்து போன்னு வேண்டியவனு சொல்றான். அயல வேணா விட்டுருதான். கடைக்காரர் கூட கொஞ்சம் சில்லற தெரியாம கூட கொஞ்சம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிருது. ஆமா அவர் யாரு, அவர் யாருன்னு யாரு கண்டா, அவர்லாம் பொறுப்பா கொடுக்கணும், அவருக்கே இல்லாத அக்கறை நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு போயிடறான். அதனால எல்லாத்தையுமே நடுவுநிலைமையா நடக்கணும். ஏன்னா அந்த அகங்காரம் வந்து அந்த நடுவுநிலைமையில இருக்க ஒட்டாமல் தான் என்கிட்ட செருக்கை கொடுக்கான். அது ரொம்ப அருமையா சொல்வார் ஆனந்த சிவம் உமா சிவம், எனக்கு நிகரா யாருமே இல்லைங்கிற மாதிரி உணர்வுலாம் கொடுக்குவான். அதனால இந்த அகங்காரத்தை வந்து ஒரு எழுச்சிக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு அப்புறம் புத்தி சத்துவத்தை சார்ந்தால்தான் விடயம் என்னங்கிற நிச்சயம் பிறக்கும். என்ன உருவம், என்ன ஓசை, என்ன சுவை, என்ன மனம், என்ன ஸ்பரிசம் நிச்சயத்தை கொடுக்கறது புத்தி தாங்க. இதுதான் அந்த கரணங்களின் தொழிற்பாடு. உங்களுக்கு ஓரளவு தெளிவாயிருக்கும் நினைக்கிறேன். இந்த அந்த கரணங்களே ஆன்மான்னு அவன் சொல்றான். ஆனா உள்ள வந்துட்டான் மற்றவர்களை விட. இந்த அந்த கரணங்களை தான் ஆன்மான்னு சொன்னா என்ன தப்பு அப்படின்னா, இதுலயும் அப்படிதாங்க. ஒரு கரணம் செய்யற தொழில் இன்னொரு கரணம் செய்யாதுங்க. பொறிகளுக்கு சொன்ன பாத்தீங்களா, ஒரு பொறி அறிந்த விடயத்தை இன்னொரு பொறி அறியாதுன்னு சொன்ன பாத்தீங்களா. இது சித்தம் சிந்திக்க தான் செய்யும், அது வந்து ஐயங்கொள்ளாது. என்ன சிவஞான சுவாமி சொல்லுவா, சித்தமும் மனமும் ஒரே கருவிதாம்பு. சிந்திக்கின்ற நிலையில அதுக்கு சித்தம்னு பேரு, ஐயம் கொள்கின்ற நிலையில மனம்னு பேரு. எல்லாம் ஒரு அவத்தை விசேடம்னு சொல்லுவோம். அவத்தைனா நிலை வேறுபாடு தான். இந்த நிலையில இருக்கும் போது அந்த பேர், அந்த நிலையில இருக்கும் போது அந்த பேரு அப்படின்னு அவர் நயமா எடுத்து காட்டுவாங்க. சிவபிரகாச அவர் மேற்கோள் காட்டி சொல்லுவாங்க. அது நீங்க விரிவா படிக்கும் போது நீங்க பாத்துக்கோங்க. என்ன ஆக, தொழில் ரெண்டு தொழிலா இருக்கனால பேர் ரெண்டு பேரு. ஆக அந்த மனம் வந்து சந்தேகப்படும் ஒழிய எழுச்சி எழுச்சியை தராது. அகங்காரம் எழுச்சியை தான் தரும். அது வந்து மத்த தொழில செய்யாது, நிச்சயம் பண்ணதுக்கு தெரியாது. புத்தி நிச்சயம் பண்ணதான் செய்யும். மத்த அந்த காட்சியை ஆரம்பிச்சு வச்சதுக்கு தெரியாது, மனம் தான் தொடங்குது. அதனாலதான் இதுக்கு மானத காட்சின்னு பேர். என்ன விகர் சவிகற்ப காட்சின்னு சொல்லுவாங்க இத. ஏன்னா பொறிகளை கொண்டு பார்க்கும் போது ஏதோ ஒரு பொருள் தானே பார்த்தோம். ஆனா புத்தியால நிச்சயத்த பிறகு நமக்கு என்ன தெரிஞ்சிட்டு, ஏதோ ஒரு பொருள் தெரிஞ்சிட்டு, இந்த பொருள் தான், சிப்பி தான், வெள்ளி அல்ல அப்படின்னு தீர்மானமா தெரிஞ்சிட்டு பாத்தீங்களா, விகற்பப்படுத்தி அறிஞ்சு கொண்டோம். எனவே இந்த காட்சிக்கு சவிகற்ப காட்சின்னு பேர். அறிஞ்ச உடனே உனக்கு ஒரு அனுபவம் நிகழ்ந்து பாத்தீங்களா, சிப்பி தானா, இதுக்கு தான் இவ்வளவு வேகமா வந்தாமா, இதுக்காக முதலே பேசாம எவ்வளவு வேலை இருக்கு நமக்கு, இதை போய் இவ்வளவு தூரம் நடந்தது பாத்துமா, சேச்சான்னு சொல்லிட்டு ஒரு அனுபவம் நிகழ்ந்து பாத்தீங்களா, ஒரு துன்பம், துன்பம் துன்பத்தை அனுபவிக்கப்போம். இதுதான் எனது தன்வேதனை காட்சி. அது வெளியா இருந்தா இன்பத்தை அனுபவிப்பேன். இன்பத்துக்கும் வேதனைங்கிறது இன்பத்துக்கும் பொருந்தும். நம்ம ஆட்கள் ஒருவேளை கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் துன்பமாதான் இருக்குன்னு ஒரு விரக்தியில வேதனைனாலே துன்பம்னு வச்சுட்டாங்களோ தெரியல. வேதனை என்பது பொதுவான சொல்றது. இன்பம் துன்பம் மயக்கம் மூணுக்கும் பொருந்தும். மயக்கம்னா அணங்குகோள் ஆயிலைகள், அது மயக்கத்துக்கு வச்சுக்கோங்க. என்ன எல்லாம் இந்த புத்தி தத்துவம் படுத்த பாடுதாங்க. அதுதான் அது நிச்சயம் பண்ண உடனே சும்மா இருக்காது. அது கேட்டீங்களா, அது எப்படி சும்மா இருக்கும், அது புத்தி தத்துவம் என்ன இருக்க, நிச்சயம் பண்ணிட்டு சரி பேசாம அது இருந்தா நமக்கு ஒரு துன்பமும் கிடையாது, இன்பமும் கிடையாது. தயாரா இருக்கீங்களா, அதுக்கு தயாரா இல்லை, இன்பம் மட்டும் வேணுங்க இல்லையா, இன்பமும் வேணும்னா துன்பம் சேர்த்தா கொண்டு வரும். என்ன செய்வது, அந்த புத்தி நிச்சயத்த பிறகு சும்மா இருக்க மாட்டாம என்ன செய்யும் அப்படின்னா, அந்த புத்தியில மூன்று குணங்கள் இருக்கின்றன. ஐயா அம்மா எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, அதனால எனக்கு வசதியா இருக்கு. சாத்வி சாத்விகம் ராஜசம் தாமசம்னு மூன்று குணங்களும் அந்த புத்தியில, மூன்று குணங்களுமே இருக்கு எல்லாருடைய புத்தியிலையும் கேட்டீங்களா. ராவணனுடைய புத்தியில கூட சாத்விக குணமும் இருக்கு, அடங்கி இருக்கும். ராஜசமும் தாமசமும் மேலோங்கி இருக்கு. ராமனோட புத்தி தத்துவத்துல கூட சாத்விகம் மேலோங்கி இருக்கு, ராஜசமும் இருக்கு. அவரை தூக்கிட்டு போன உடனே என்ன, உலகத்தே அழிக்க போறேன்னு கிளம்பிட்டார். கம்பராமாயணத்துல நீங்க கேட்டிருக்காங்க, கம்பராமாயணம் பேசும்போது ஜடாயி தான் சொல்ற, இதுக்கு வந்து உலகத்தை கூட்டம் சொல்லாதப்பா, எல்லாம் நீங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் கவனக்குறைவா விட்டதுதான் அப்படிங்க. என்ன தாமத குணமும் இருக்கு. இந்திரஜித் என்ன பண்ணிட்டான், பொய்த் தேவியை கொண்டுட்டான். அது காலமே போடுவோ சொல்வார், அதாவது உண்மையிலேயே சீதை இறந்து போயிட்டாலும் நினைச்சார். சாத்விக குணமும் இருக்கு, நிறைய இருக்கு. சாத்விக குணம் தான் அவருக்கு மேலோங்கி இருக்கு. நீ இப்போ 14 வருஷம் போய் காட்டாளு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சா பட்டாபிஷேகம், நீ 14 வருஷம் காட்டுக்கு போங்க, கொஞ்ச நேரத்தில் முடிச்சு விட வேண்டிய போய் 14 வருஷம் போங்க, பரதனை ஆடுவாங்க அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசு நோக்காமல் அப்படி சிரித்த முகத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார். கதை சொன்னோடனே தான் அவர் முகம் கொஞ்சம் வாடிச்சான். என்னன்னா என்று எம்பினு உந்தை என்றால் அப்படின்னா, உங்க அப்பா சொன்னாரியா அப்படின்னு, அப்பந்தான் நான் ஆளுதார். என்னன்னா இதை நான் சொல்றேன், நீ காட்டுக்கு போக சொல்லக்கூடாதா, அப்பா சொன்னதான் போவனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது சாத்விய குணத்தினுடைய உச்சம்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப சாத்விய குணம் தான் அவருக்கு மேலோங்கி இருக்கு. அப்ப சிவருமான்ட்ட என்ன குணம் சார் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் இல்லையா. அவற்றை இந்த மூன்று குணங்களுமே கிடையாதுங்க. அவனுடைய அருட்சக்திக்கு இந்த மூன்று குணங்களும் கிடையாது. ஓம் நிஸ்திரை குஞ்ஞாயை நமக என்று லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது. இந்த மூன்று குணங்களுமே இல்லாததான அருட்சக்தி, அருட்சக்திக்குள்ள இயல்புதான் அவனுக்கும். அவன் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன். ஆனா அவனுக்குன்னு குணங்கள் உண்டு. எண்ணில் பல் குணம் எழில் வர விணங்கி என்று திருவாசகம் சொல்லும். அந்த குணங்கள் அது எட்டு குணங்களுடைய விரிவு. அது அவன்கிட்ட உள்ளது அந்த எட்டு குணங்கள் தான். இந்த சாந்தவம் ராஜசன் தாமசம்லாம் மாயையிலிருந்து வந்தது. அது ஆணவங்கள சார்புடைய உயிர்களுக்கு தான் அது கேட்டீங்களா. இப்படி அது என்ன பண்ணும், அந்த புத்தி சமயத்துல வந்து சாத்வீக குணமயமாக அது வந்து பரிணமிச்சிடும். அந்த புத்தி பரிணமிச்சு எதுக்காக பரிணமிக்க, ஹோட்டல்ல எதுக்காக வந்து பரிமாறுதாங்க, தட்டை பிளேட்ல வச்சு நம்ம சாப்பிடறதுக்கு தானே. அது மாதிரி சாத்வீக குணமயம் பரிணமிச்ச பிறகு ஆன்மா என்ன செய்யும், அதெல்லாம் அழுந்தும். நான் அழுந்த மாட்டேன்னு சொன்னா எனக்கு மேல உள்ள தத்துவங்கள் என்ன விடாது, இந்த தத்துவ அதிபதிகள் விட மாட்டாங்க கேட்டீங்களா. ஆமா வித்தைன்னு ஒரு தத்துவம் இருக்கு, அது எனக்கு புடிச்சா அதை போட்டுரும். ஆன்மா புடிச்சு சத்திய குணத்துல அழுந்து இன்பத்தை அனுபவி, வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் விடாது. பாயசம் வேண்டாம் வேண்டாம் சொன்னா ஐயா என்ன பண்ணுவா, குடிவே அப்படின்னு ஊத்திடுவா. அந்த சுவையை அனுபவிக்கணும். அப்ப ஊழல் இருந்தா அனுபவிச்சா ஆகணும். ஒரு விளையாட்டுக்கு சொல்ல தப்பா எடுத்துடக்கூடாது, அது துன்ப அனுபவமா இருக்கணும் வைங்களேன். ஒருவேளை அந்த பாயசம் சரியா அமையலன்னு வைங்களேன், அப்ப அந்த சுங்கத்தை அனுபவிச்சனால அப்ப அனுபவிச்சா ஆகணும். அப்ப புத்தி தத்துவம் ராஜச குணமா பரிணமிச்சிட்டு, ஐயோ நம்ம பாயாசத்தை என்னைக்கு நினைக்கவே கூடாது, இன்னையோட சரி அப்படின்னு சொல்லுற மாதிரி அப்படி ஒரு துன்பம். இதெல்லாம் சும்மா விளையாட்டு சொல்றது, அப்படி அனுபவம் நிகழல. இப்படி ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கு நேரம் அப்படி சார். நான் என்ன சார் செய்வேனா, நீங்க மத்தியானம் 2:30 மணிக்கு வந்து 2:30 மணி எப்படிப்பட்ட நேரம் பாத்துக்கோங்க. சும்மா ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொன்னாலே பாதி தூங்கிட்டு தான் கேட்போம் எல்லாரும். இப்ப போய் அந்த கரணங்களும் அமர்த்தின் ஒன்று அன்றுங்க. என்ன அடுத்தால வரப்போற அஞ்சாவத்தைகளும் எல்லாருக்கும் வந்துடும் போறது. அடுத்தால அஞ்சாவத்தை தான் வரும் கடைசியில, அதெல்லாம் போற எல்லாருக்கும் வந்துடும். அதனால அப்படிதான் சொல்ல வேண்டியது. ஆக அப்படி ஒரு துன்ப அனுபவம் நிகழும் போது நமக்கு பருப்பொருட்டா தெரியுது, துன்பம் நடக்குன்னு தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்க, அந்த புத்தி தத்துவம் ராஜச குணமா பரிணமிக்கான். மத்த குணங்கள் அதுல இருந்தது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மத்த குணங்கள்லாம் கீழடங்கி போயிட்டது, ராஜச குணம் தான் மேலோங்கி பரிணமிக்கான் புத்தி தத்துவத்துல. அது ராஜச குணமயமா விளங்கும் போது அதுல ஆன்மா அழுந்தி துன்பத்தை அனுபவிக்கும். ஆனா தாமச குணமயமாக அது பரிணமிச்சதுன்னா அதுல ஆன்மா அழுந்தி மயக்கத்தை அனுபவிக்கும். ஆக நம்முடைய அனுபவங்களை எல்லாம் மூணா அடக்கிடுதாங்க, இன்பம் துன்பம் மயக்கம். இந்த மூன்று அனுபவங்களும் நிகழ்வதற்கு இவ்வளவு தெளிவாக சைவம் சொன்னது போல வேற யாரும் சொல்லவில்லைங்க. என்ன அழகா வாழ்க்கையோட ஒட்டி சொல்றாங்க பாத்தீங்களா. இதத்தான் தன்வேதனை காட்சி அப்படிங்காங்க. காட்சினா ஒரு உணர்ச்சி தான், தன்வேதனை காட்சி அனுபவம். ஏதோ ஒரு பாருங்க எப்படி அடிப்படியா அழகா வருது பாருங்க. ஏதோ ஒரு பொருள் அறிகிறோம், அறிஞ்ச பிறகு இன்னும் பொருள் தான் அப்படின்னு திட்டவட்டமா அறிகிறோம். அதுக்கப்புறம் அப்படி அறிந்ததுனாலே இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கிறோம், அல்லது மயக்கத்தையோ அனுபவிக்கின்றோம். அப்ப எப்படி படிப்படியா வருது பாத்தீங்களா. நிர்விகற்பம், சவிகற்பம், தன்வேதனை, மூணு காட்சி. இன்னொரு காட்சி இருக்குங்க நமக்கு. இந்த மூணு காட்சி தான் அடிக்கடி நிகழும். அந்த காட்சி அது எப்ப நிகழுமோ, தாய்மார சொன்ன மாதிரி என்னாலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் யோக காட்சி. இது ஏவு பற்றி சொல்லி வச்சேன். ஆகவே இதுல வந்து ஒரு அந்த கரணம் தொழில்பட்ட மாதிரி இன்னொரு அந்த கரணம் தொழில்படாது. ஒவ்வொன்றும் அதுக்குன்னு கொடுத்துள்ள வேலையை தான் செய்யும், அது கருவிகள். ஆனா அந்தந்த அந்த கரணத்தை தொழிற்படுத்தி அந்தந்த செயலை செய்வது எது, அதுதான் ஆன்மா. சித்தத்தை கொண்டு சிந்திப்பது, மனதை கொண்டு ஐயம் கொள்வது, அப்புறம் அகங்காரத்தை கொண்டு எழுச்சி கூறுவது, அப்புறம் புத்தியை கொண்டு நிச்சயம் செய்வது. இந்த நான்கு தொழில்களையுமே, இந்த நான்கையும் கருவியாக கொண்டு நான்கு தொழில்களையுமே செய்வது எது, அதுதான் ஆன்மா. அங்க பார்த்தவங்க அதே மாதிரிதான், ஐம்பொறிகளையும் துணை கொண்டு ஐந்து விடயங்களையும் அறிவது எது, அதுதான் ஆன்மா. அது மாதிரி எனவே நீ அந்த கரணங்கள்ல ஒன்றுன்னு சொல்லிடுற அதப்பான். இந்த இடத்துல எனக்கு படிக்கும்போது ஒரு சந்தேகம் வந்தது, அது உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அது சாத்விக குணமா புத்தம் பரிணமிச்சதுன்னா அதுல ஆன்மா அழுந்தி இன்பத்தை அனுபவிக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ராஜச குணமா பரிணமிச்சுதானே, பரிணமிச்சாதானே அதுல அழுந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு. இப்ப எங்க ஆசிரியர் கேட்டேன், எனக்கு இங்க ஒரு வழி சொல்லணும்னு, என்ன அப்படின்னா, எப்பவுமே சாத்விக குணமா பரிணமிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு யோசனை இருக்கா சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா அதுல இருந்து இன்பத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கலாம், தொந்தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டு. அவர் சொன்னாரு என்ன அப்படின்னா, அது வந்து உன் கையில இல்லை அப்படின்னா. என்னன்னா அது எப்ப எப்படி சாத்திய குணமா பரிணமிக்கணும்னா, பரிணமிச்ச வினை இருந்தாலும் சாத்திய குணமா பரிணமிக்கும். ஏன்னா அது என்னது, குணங்கள் மட்டுமே வினை போகணும் இல்லையா, வினைப்பட நிலவா. அது சாத்திய குணமா பரிணமிக்கணும்னு விதி இருந்தாலும் சாத்திய குணமா பரிணமிக்கணும். அது ஒண்ணு மட்டும் செய்து தெரிஞ்சிட்டோம்னா நம்ம எதுக்கு கடவுளை நினைக்க போறோம் நாம இல்லையா. ஆகவே அது தாமச குணமா பரிணமிக்கணும்னு விதி இருக்கும்போது தாமச குணமா தான் பரிணமிக்கும். அவன் என்ன செய்வான், அவனை போட்டு திட்டி என்னத்துக்கு இல்லையா. அவன் வயசு அப்படியா அப்படிங்கும், என்ன தாமச குணமா பரிணமிச்சுட்டு இருக்கணும் ஊழல் இருக்கு அவனுக்கு, என்ன செய்வான் அவன். அதே மாதிரி ராஜச குணமா பரிணமிச்சா துன்பத்தை தான் அனுபவிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி. ஆகையினாலே இந்த அந்த கரணம் எல்லாம் ஒவ்வொரு கரணம் ஒவ்வொரு தொழில் தான் செய்யும். எனவே அந்த கரணங்கள் வேறு, ஆன்மா வேறுன்ட்டார். அப்ப இந்த அந்த கரணங்களை கூட இதுக்கு என்ன சேர்க்க வேண்டியிருக்கு, ஏன் இது கூட சேர்ந்தது அந்த கரணங்களோட அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு. என்ன அப்படின்னா, நான் ஒரு கம்பை ஊனிக்கிட்டே நடக்கணும் வீங்களேன், எதுக்கு அந்த கம்பை ஊனிட்டு நடக்கணும் அப்படின்னா, என்ன எனக்கு அந்த கம்பினுடைய உதவி, ஒன்றுகோளுடைய உதவி தேவைப்படுகிறது, அது இல்லாம என்னால் அந்த நடத்தலை செய்ய இயலாது, என்னால கஷ்டம், கஷ்டப்பட்டு தான் நடப்பேன். அதே மாதிரி இந்த ஆன்மா அறிவுடைய பொருள் தானே, அறிவுடைய பொருள் தான். அப்ப இந்த அந்த கரணங்களாம் வச்சுதான் அதை அறியணுமோ, பொறிகளை வச்சு இது ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு பொதுவாக அறிஞ்சு, அப்ப அந்த கரணங்களை வச்சு சிந்திச்சு இந்த பொருளா அந்த பொருளான்னு ஐயம் கொண்டு எதுன்னு பார்த்துருவோம் ஒரு ஊக்கம் பிறந்து, அப்புறம் தான் அது இந்த பொருள் அப்படின்னு. இப்படி அந்த கரணங்களை சார்ந்தே ஏன் அறியணும், இந்த ஆன்மாவே அறிவுடைய பொருள் தானே, அப்ப இதே அறிய வேண்டியதானே, அந்த கரணம் கூட எதுக்கு சேர வேண்டியிருக்கு அப்படின்னா, அப்பந்தான் சொல்றார். இந்த ஆன்மா ஏன் இந்த அந்த கரணம் கூட சந்திச்சது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆன்மாவை பிரக்கமில் காலம் தொட்டு அனாதியே ஆணவ மலம் என்ற ஒரு மலம் பற்றி உள்ளது, அது இந்த ஆன்மாவினுடைய அறிவை மறைத்துக் கொண்டிருக்கின்றது இல்லையா. அது உடனடியாக ஆன்மாவை விட்டு நீங்கி விடாது. உடனடியா நீங்கிரும்னா எதுக்கு இங்க வந்து 15 நாள் கிளாஸ் எல்லாம் படிக்கணும் இல்லையா. ஆகவே அது வந்து செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்தால்தான் நீங்கும். அந்த கரணங்களோடு சேர்ந்து சிறிதே அறிவு விளக்கம் பெற்று இந்த ஆன்மா விடயங்களை அறிந்து செயல்பட்டு இப்படி வினைகளை செய்து பிறகு அந்த வினைக்கீடான போகங்களை அனுபவித்து அப்படி அனுபவிக்க அனுபவிக்க அனுபவத்துல தான் அறிவு வரும்னு சொல்லி நம்ம உலகியல்லையும் சொல்றோம், சித்தாந்தத்திலையும் அதே சொல்றாங்க. எப்படி உலகியலோடு இணைந்திருக்கு பாருங்க. உலகியல் ஞானம் எப்படி அனுபவத்துல வருதோ அது மாதிரி சிவனை பற்றிய ஞானமும் அனுபவத்துல தான் வரும். பல பிறவிகள் எடுத்தாதான் அது சைவ சமயத்திலே வந்து பிறக்கும் அப்படின்னு அருளந்த சிவம் அருமையா சொல்லுவார். ஆக அப்படி அந்த வினைவை செய்து வினைப்படங்களை அனுபவித்து அப்ப அப்படி படிப்படியாகத்தான் அந்த ஆணவ மலத்தின் சக்தி கெட முடியும். ஏன்னா அதுக்கு காரணம் எதுங்க, ஆணவ மலமாங்கன்னா நாம தான். நாம எதையும் ஒண்ணு சார்ந்தா அதை விட்டு அவ்வளவு எளிதில விடமாட்டோம். பயிற்சி ரேசில விடாத உண்மை அதிகாரத்திலே சொல்வார், நோக்கிற்றை நோக்கி நிற்கும் ஆகலின் அப்படிம்பார். வேம்பு தின்ற புழு திருப்பி கரும்பு தின்னாலும் அந்த வேம்பு மேல என்ன இருந்தாலும் அது ஒரு தனி சுவையாச்சு ஐயா, அதையும் இடையில கொஞ்சம் சாப்பிட்டு பாப்போமான, எங்க சாதனத்துக்கெல்லாம் வந்து நிக்கும் போதும் கூட அந்த விடைய அனுபவம், அந்த விடைய போகம் இருக்க, அதுல எத்தனை விரைவில் அந்த விடயங்களும் நுகர்ந்திருப்பான். அப்படி லேசா அப்படி திரும்பும் அது பக்கம். அப்ப உரைச்சு நிச்சதுக்கு தான் அங்க வந்து வழியெல்லாம் உபாயம் சொல்லுவாரு, அதை அங்க பார்ப்போம். ஆக அப்படி படிப்படியாக அந்த இதை விட முடியும் நம்மால. ஆணவமலை சார்பு அப்படி படிப்படியாக விட்டு முத்தி அடைய வேண்டும். எனவே அதற்கு உபகாரமா இருக்கட்டும் சொல்லிதான் இந்த அந்த கரணங்களை கூட்டி, அவற்றோடு ஐம்பொறிகளையும் கூட்டி, கண்மேந்திரியங்களையும் கூட்டி வினை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு வழங்குகின்ற, வினைப்படங்களை நுகர்வதற்கும் வாய்ப்பு வழங்குகின்ற. ஆக அந்த சகசமலத்தினாலே ஆன்மா உணர்வின்றி இருக்கின்றது. அது முழு உணர்வை அடையணும்னா உடனடியாக அடைய முடியாது, படிப்படியாகத்தான் அடைய முடியும். படிப்படியாக அந்த காரியம் சித்திக்கும் பொருட்டு இந்த அந்த கரணங்களை எல்லாம் கூட்டி வைத்திருக்கின்றார். எனவே ஆணவ மலத்தினால் அறிவு மறைக்கப்பட்டதனால்தான், அதிலிருந்து நீங்கிக் கொள்ளும் பொருட்டு தான் இந்த அந்த கரணங்களோட ஆன்மா சந்தித்திருக்கின்றது அப்படின்னு சொன்னார். சரியா, ஏதோ சந்திச்சுட்டது. சந்திச்சதுனால இந்த ஆன்மாவிட ஏற்பட்ட விளைவு என்ன அப்படின்னா, விளைவு அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாலே விளைவுகள் தெரியுது, அது இருக்கட்டும். அதனுடைய விளைவுகள் என்னன்னா, அஞ்சு அவத்தைகள் அளவு தான். நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள், இதுதான் அஞ்சு அவத்தை. யார் யார் என்னென்ன அவத்தைகள் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும், என்ன இருக்கட்டும். ஆக இந்த சகசமலத்தை சார்ந்ததனாலே இந்த ஆன்மா ஐந்து அவத்தைகளை அடைகின்றது. அப்புறம் பேருறக்கம்னு ஒன்று வச்சிருக்காங்க, அது என்னன்னா ஆழ்ந்த உறக்கம். கூட்டாலும் எந்திரிக்க மாட்டான், பேரூரக்கத்தில் ஏ தம்பி அப்படின்னா எந்திரிக்க மாட்டான். அவன் எழுப்பது ரொம்ப சிரமம், தண்ணியை உண்டு ஊத்த வேண்டியதான். அப்புறம் உயிர் படங்கள்ல என்னன்னா, அது வந்து இந்த பிராணவாயுவின் துளிப்பான கூட நம்மளால உணர முடியாது என்று சொல்கின்றார்கள், விஷயம் அறிந்தவர்கள் சொல்கின்றார்கள். இந்த உயிர் படங்கள் நிலையில நம்ம கொஞ்சம் சில நிமிடங்கள் வேணா நம்ம இருக்கலாம், நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது அந்த ஆழ்ந்த உறக்கத்தையும் கடந்து இந்த அஞ்சாவது நிலை இருக்க உயிர் படங்கள், இதுக்கு வந்து நம்ம சில நிமிடங்கள் அதுல இருந்துட்டு திருப்பி பேருறக்கம் நிலைக்கு வந்துருவோம், உறக்கம் நிலைக்கு வந்துருவோம். உறங்கி விழிக்கும் போது சில சமயங்களுக்கு அந்த விடிய காலையில சிரமம் கனவு கண்டு இருப்பான், கனவு கண்டு கூப்பாட போட்டு இருந்துச்சுவான், அப்புறம் தான் விடிஞ்சிருக்குன்னு அவனுக்கு தெரியும், அப்படி சிரமம் இருக்கான். அது என்னன்னா அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா எப்படி நனவு, கனவு, உறக்கம் எப்படின்னு கீழே போய்கிட்டு இருந்தானோ அத மாதிரி அந்த மேலிருந்து அப்படி அடுத்தாலும் சண்முகையா வந்தா நீங்க எல்லாரும் மேலாளத்துக்கு வந்துடலாம். இப்ப கீழாளத்துக்கு போனாலும் அடுத்தாலும் அவா ஏதாவது சொல்லுவா, பத்தி ஜனரஞ்சகமா சொல்லுவாங்க. அப்ப நீங்க மேலாளத்தை அப்ப உணரலாம், இப்ப கீழாளத்தை உணர்ந்த மாதிரி. அப்ப வந்து உயிர் படங்கள்ல இருந்து பேருறக்கம், உறக்கம், கனவு, கனவுல இருந்து நனவு. அதனால காலையில சில வந்து ஏழு மணியும் தூங்கிட்டு இருக்கான், எழுப்புனா ஷே கனவு ஒரு நல்ல சீன்ல போயிட்டு இருந்து எழுப்பிட்டு கேப்பாங்க. ஏன்னா அவன் எங்க கீழே இருந்து வந்துட்டு இருக்கான், அவன் உயிர் படங்கள், பேருறக்கம், உறக்கம், கனவு, நனவு வந்துட்டு இருக்கான். அவன் கனவுல இருந்தோம், நம்ம அவனை எழுப்பிட்டோம். இதுக்கு வடமொழியில பேர் வச்சிருக்காங்க, அதிகரணத்துல அதைத்தான் சொல்றாரு. இனி வான்மா சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்னும் பஞ்சாவத்தியதனா நிற்கும் என்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நனவுக்கு சாக்கிரம், கனவுக்கு சொப்பனம். சொப்பனம்ங்கிறது நமக்கு ரொம்ப பழகின பேர் தான். அப்புறம் அடுத்தாலும் மூணாவது வந்து என்னது, சுளுத்தி. சுத்தி என்ற வடமொழி சொல்ல சுளுத்தின்னு தமிழ் விளக்கு கேட்டபடி எழுதும். அப்புறம் பேர்வழக்கத்தை வந்து துரியம்னு சொல்றோம், உயிர் படங்களை வந்து துரியாதீதம்னு சொல்றோம். இப்படி இந்த அஞ்சு அவத்தைகளையும் எழுதும். இதுக்கு காரணம் என்ன சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, எல்லாம் தெளிவா சொல்லுது. இந்த நிலையில என்ன வேறுபாடுங்க, நனவுல இருந்த அளவுக்கு அறிவு ஒரு தெளிவாக கனவுல இல்ல. அது உமாசிவன் அருமையா சொல்லுதாரு, நனவுல கண்டதை கனவுல ஒழுங்கா காண முடியல. நான் வந்து ஒரு மூணு தலையோட புளிய பார்த்தேன் சார் கனவுல அப்படிமா, சம்பந்த தலைகீழ நடந்தது சார் மாடு அப்படிமா, இப்படி சம்பந்த சம்பந்தம்னா கனவுலாம் காண்க. ஏன்னா நனவுல இருக்க மாதிரி அறிவு தெளிவு கனவுல கிடையாது, எதையாவது கண்டபடி காண்றது. ஏன்னா அந்த அறிவின் வலிமை ஆற்றல் குறைகின்றது. எப்படி குறைகின்றது அப்படின்னா, இந்த ஆன்மாவுக்கு விபரீத அறிவுக்கு காரணம் என்னது, ஆணவமலம் தானே. அந்த ஆணவமலத்தின் சக்தி மறைக்கும் சக்தி இன்னும் அதிகமாகுது, கூட கொஞ்சம் அதிகமா நம்முடைய அறிவை அது பற்றுகின்றது. பற்றும் போது நம்முடைய அறிவு நிலை தாழ்ந்து போகின்றது. நல்ல எழுப்பில் இருக்கும்போது அறியற மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு தூக்க கழகத்தில் இருக்கும்போது அறிய முடியல. ஏன் என்ன சொன்னோம்னா என்ன சொல்லு என்னது என்ன சொன்னீங்க அப்படின்னு ஒரு காமன் நேரம் பேசின பிறகு என்ன சொன்னீங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி பையனெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் வகுப்புல வந்து ஆசிரியர் பார்த்திருப்பீங்க, ஏதாவது கேட்பீங்க என்ன சார் அப்படிமா, ஒரு பெரிய போன நடத்திட்டு கழுகப்பே இன்னும் சார்மா பாதில கூட தப்பா சொன்னா பரவாயில்ல இப்படிதான் இருக்கு. ஏன்னா அந்த அறிவு வலிமை என்ன செஞ்சது, குன்றி விடுகின்றது, மலை மறைப்பு அதிகமாகின்றது. எல்லாத்துக்கு நாம தாங்க அப்படி விளக்கம் கொடுக்கும். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இன்னும் அந்த மலைச்சார்பு இன்னும் அதிகமாச்சுன்னு வைங்க, அந்த கனவு நிலையும் கடந்து உறக்கத்துக்கு வந்துருவோம். பேருக்கு இன்னும் மலைச்சார்பு இன்னும் அதிகமாதல், அப்படியே ஆணவமலத்திலேயே சென்று கொஞ்சம் கொஞ்சமாக அழுந்தி 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 அந்த ஆணவமலத்திலே முழுமையா அழுந்திட்டானா, அப்ப தாங்க உயிர் படங்கள். இதை நீங்க எது கூட ஒப்பிடலாம் தெரியுமா, இந்த ரவியை எடுப்பதற்கு முன்பு ஆணவமலம் மட்டுமே சார்பாக அந்த ஆன்மா கடந்தது பாருங்க. அப்ப அதுக்கு உடலும் கிடையாது, கருவிகளும் கிடையாது, ஐயா சொன்ன மாதிரி கேவலாவத்தை. அது அந்த கேவலாவத்தைக்கு வந்து அது கூட ஒப்பிடலாங்க. இது உயிர் படங்கள்ல இருக்கும் போது, அதாவது இது வந்து சகல நிலைதான், கேவல நிலை இல்ல, உலகத்துல வாழ்றோம். ஆனா அந்த சகலத்தில் கூட அந்த கேவல நிலையை நாம் அடைகின்றோம். சகலத்தில் கேவலம்னு சொல்லலாம். எது அஞ்சாவது நிலை, நான் தூங்கிட்டு இருக்கோம்னு சொல்லாதீங்க, அஞ்சாவது நிலையில இருந்தா உயிர் படங்கள்ல இருந்தானா அப்ப நம்ம அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி வச்சிருக்கோம் அஞ்சு அவத்தைகளை இருக்கின்றது. இதுல நனவுல இருந்து கீழ் நோக்கி போனா கீழாளவத்தை, கீழே இருந்து உயிர் படங்கள் இருந்து மேல வந்தா மேலாளவத்தை, இந்த மத்தியாளவத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நனவுல இருந்துகிட்டே அஞ்சாவத்தையும் அடைவாங்களாம். நனவுல இருந்துகிட்டே கனவு, நனவுல இருந்துகிட்டே உறக்கம், நனவுல இருந்துகிட்டே நெருவக்கம், நனவுல இருந்துகிட்டே உயிர் படங்கள். இப்படி நனவிலேயே அஞ்சாவத்தையும் எடுவாங்க. இதுல வந்து கைப்பொருளை தவறவிட்டு உதாரணம் சொல்லி மந்த மதியினருக்கு உணர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை சொல்லுதான். அப்படி உணர்த்தினாலே புரிஞ்சுக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அவரு அது புரிஞ்சு கொண்ட முடியும்னா உனக்கு மந்த மதியுங்க. உதாரணம் எதுவும் தேவையில்லாமலே விளங்கணும்னு அவரே எதிர்பார்க்க. நம்ம எங்க போறது? இந்த மாதிரி ஆளு நனவு நிலையில இருப்பதே அபூர்வம். அதுல நனவுல வந்து அஞ்சு அவத்தைகள் அடைகின்றதான். ஒரு மாதிரி சொல்லலாம்னு நினைச்சேன், எந்த அளவு சரியா ஒரு பெரியவர்கள் தான் சொல்லணும். ஒரு இடத்துக்கு போறோம், அங்க வந்து ஒரு பொருளை தவற விட்டு வந்து கண்ணாடி அங்க நான் வந்து அந்த போன வீட்டுல வந்து போட்டு விட்டேன். போட்டு வந்து நான் பாட்டுல ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருக்கேன். கண்ணாடியை நான் தவற விட்டிருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வே எனக்கு இல்ல. கண்ணாடி அது ஏன்டா இருக்க போலுக்கு நான் நினைச்சிட்டு இருக்கேன், வந்துகிட்டே இருக்கேன். இது என்னது அப்படின்னா, நனவில் உயிர் படங்கள்னு வச்சுக்கலாம். ஜாக்கிரத்தில் துரியாதீதம், மெய்கண்டார் தான் சாக்கிரத்தில் அதீதத்தை புரியுவாரா, நானும் புரியுதுங்க. நான் இப்படி புரிஞ்சுட்டு இருக்கேன் சாக்கிரத்தில் அதீதத்தை. என்னன்னா கண்ணாடியை உழைச்சிட்டேங்கிற உணர்வே என்கிட்ட இல்ல. அப்போ துரியாதீதத்தில் இருக்க, நான் உயிர் படங்கள்ல இருக்கேன். போயிருக்கும் போது எதையோ கொஞ்ச நேரம் கழிச்சு எதையோ ஒன்ன தவற விட்டுட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருகின்றது. எதையோ தவற விட்டுட்டோம் போலுக்க, என்னமோ நம்மகிட்ட இல்ல போலுக்க, கொண்டு போனது என்னதுன்னு என்ன தெரியல, என்னமோ இல்ல போலுக்கன்னு சொல்லும் போது அந்த அப்ப அதை வந்து என்ன சொல்லலாம், சாக்கிரத்தில் துரியம்னு சொல்லலாம், நனவில் பேருறக்கம். அப்புறம் சரி, அப்புறம் அப்படியே தேடி பார்க்கும்போது அல்லடா கண்ணாடி இல்ல போலுக்க, கண்ணாடி தான் தவற விட்டுருக்கேன் தெரியுது. ஆனா எந்த இடத்துல தவற விட்டேன், போன இடத்துல தான் தவற விட்டேனா வழியில தவற விட்டேனா அது எதுவுமே தெரியல. சரி கண்ணாடி தவற விட்டுருக்கேன் அப்படிங்கிற அளவு வந்துருக்கு. இதை நனவில் உறக்கம் என்று கொள்ளலாம். அப்புறம் எங்க தவற விட்டேன், எந்த இடத்துல, டீ கடையிலையா அல்லது போன வீட்டிலயா அப்படின்னு அப்படி சிந்திச்சு பார்க்கும்போது அந்த யார் வீட்டுக்கு போனவோ அவங்க வீட்டுல அப்படி இருந்த மாதிரியும், அப்படி கண்ணாடி எடுத்து மேஜையில வச்ச மாதிரியும், அப்படி ஏதோ ஒரு அப்படி தோன்றது ஒரு நனவில் கனவுன்னு சொல்லலாம். அந்த வீட்டுல அங்க உட்காந்துருக்கும் போது கண்ணாடி கலத்தனோம் மாட்டினோம் அப்புறம் கூட கலத்தினமே, ஆனா எங்க வச்சோம் தெரியல, ஏதோ அங்கதான் நம்ம வந்து கண்ணாடியை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற நினைவு. இப்படி ஒரு மாதிரி அறகுறையாக தெரிவது நனவில் கனவுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இன்னும் நல்லா சிந்திச்சு அந்த மேஜையில அந்த செய்தித்தாளுக்கு இந்த பக்கமா தான் அந்த கண்ணாடியை வச்சோம் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சு போய் எடுத்துட வேண்டியது அங்கதான் இருக்கும். ஒண்ணு அந்த இடத்துல இருக்கும், அல்லது இருக்கவங்க எடுத்து கப்போல இங்க வச்சிருப்பாங்க, அங்கதான் வச்சிருக்கோம், அங்கதான் இருக்கும், வேற இடத்துல என்ன வீண்தான். ஆகவே இப்படி தெளிவாக அதை உணர்ந்து கொள்வது நனவில் நனவு. எப்ப நாம செய்யற ஒவ்வொன்னையும் செய்கின்றோம்னு உணர்வோட செய்யறோமோ அப்பதான் உண்மையிலே நனவுல இருக்கோம் அர்த்தம். சரி ஆட்கள் இருப்பான், ஏ மோட்டாரை போய் ஆஃப் பண்ணிட்டுவான் அப்படின்னா போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு மோட்டர் ஆஃப் பண்ணியா பண்ணனா என்ன தெரியலையே, சரி எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துருவோம் அஞ்சு போய் பார்த்துட்டு வருவான். அவன் செஞ்சதே அவன் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அவன் போய் பார்த்து சரி ஆஃப் பண்ணிருக்கேன், அது பண்ணிருக்கேன், பண்ணிருவேனா இருந்தாலும் பாத்துக்கிடுவோம் அப்படிமா. அப்ப அவன் நனவுல நனவுல இல்ல, அவன் சிலவங்க பண்ண மோட்டாரை ஆஃப் பண்ண பண்ணிட்டே கேட்பான், மோட்டாரை ஆஃப் பண்ண எப்ப சொன்னேம்மா, ஏ அப்போது சொன்னோம்ல அப்படிங்கிறோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நினைவு கொண்டு வருவான். இப்படி நனவில் இருந்து கொண்டே அஞ்சவத்தைகள் எழுதுது. நனவில் இருக்க வேண்டும் எப்போதுமே, அதான் வலியுறுத்துவது அதான். அப்பதான் நம்ம வந்து வாழ்க்கையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்றோம் என்று பொருள். இப்படி ஐந்து அவத்தைகளை ஆன்மா அடைகின்றது. ஏன் அடைகின்றதுன்னா அந்த அந்தக்கரணங்களோடு சேர்ந்ததுனாலே அடைகின்றது. ஏன்னா அந்த அந்தக்கரணங்கள் எப்போதும் இந்த ஆன்மா கூடவே இருந்து இந்த ஆன்மாவுக்கு உபகாரம் பண்ணிக்கிட்டே இருக்காது. அவற்றினுடைய ஆச்சரம் அவ்வளவுதான், ஆன்மாவினுடைய ஆச்சரம் அவ்வளவுதான். ஏன்னா ஆணவ மனத்தோடு எவ்வளவு காலம் அதுக்கு பயிற்சி இருக்கு, காலமே சொல்ல முடியாது. என்றிலிருந்து ஆன்மா இருக்கின்றதோ அன்றிலிருந்து ஆணவமன சார்பிலேயே தான் இருக்கின்றது. அந்த சார்பில் இருந்ததுதான் அது அனுபவம் அதிகம். அப்ப என்னதான் இப்படி தனுகரணங்கள் எல்லாம் கூட்டு வைத்து விடயங்களை உணர்த்தி கொண்டு இருந்தாலும் அதுக்கு வந்து திருப்பி அந்த பழைய சார்புக்கு போகணும் அப்படிங்கிற உணர்வு தான் அதுக்கு வந்து இழுக்கு. அப்படி ஆகவே அது திருப்பி மனத்தோடு தான் கொஞ்சம் கொஞ்சமா மனத்தை சார்ந்து இந்த கருவிகளை விட்டு 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 நான் என்னோட பழைய நிலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற உணர்வோட அந்த ஆணவ மனத்தை சார்ந்தது இன்னும் கொஞ்சம் அதிகமா அழுந்தது, இன்னும் கொஞ்சம் அதிகமா அழுந்தது. அப்படி கனவு உறக்கம் பேரிறக்கம் நல்லா அழுந்த போற உயிர் படங்கள்னு போயிரு. ஆனாலும் இங்க உலக வாழ்க்கையும் பயிற்சி வந்தாச்சு, அதனால கொஞ்ச காலம் அதை கொஞ்ச நேரம் அதை கடந்துட்டு திருப்பி அந்த சார்பை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி கருவிகளை கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி அப்புறம் பற்ற வேண்டிய கருவிகள் அனைத்தையும் பற்றி கொண்டு நனவுக்கு வருகின்றது. ஆக நனவில் அது கைகொள்ளும் கருவிகளை விட சில கருவிகளை இழந்துதான் அது சார்பை விட்டுதான் கனவுக்கு வருகின்றது. கனவிலே சில கருவிகளின் சார்பை விட்டுவிட்டு உறக்கத்துக்கு போகின்றது. அப்படி எத்தனை கருவிகளை கொள்கின்றது, எந்தெந்த கருவிகள் எல்லாம் அது எப்படி எப்படி விட்டுக்கொண்டு கீழ் நோக்கி வருகின்றது, அப்புறம் எப்படி எப்படி பற்றி மேல் நோக்கி வருகின்றது, அதெல்லாம் நீங்க சிவஞான சித்தியார் சிவபிரகாசம் போன்ற நூல்களிலே ஐயா போன்றவர்கள் அதெல்லாம் சொல்லணும் எடுத்து. ரொம்ப பெரிய விஷயம். தாய்மான சுவாமிகள் போன்றவர்கள் நம்முடைய தோத்திரத்திலும் வைத்திருப்பதாக சொல்வார்கள். ரொம்ப அருமையான செய்திகள் அது. இப்ப முதல்ல நாம வந்து படிப்படியா தானே அறியணும், அஞ்சு அவத்தைகள்ங்கிறது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயமா ஆகணும். ஆன பிறகு அங்க போனா நமக்கு அது ஒரு எளிதா போயிடும். அஞ்சவத்தைகள்னு அறிஞ்சிட்டு உடனே அதை பத்தி விரிவாகவும் அறியணும்னா கொஞ்சம் சிரமம் தான். அது ஒவ்வொருத்தருடைய பக்குவத்தை பொறுத்தது நான் என்ன வச்சே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆக இந்த ஆன்மாவன் நாலஞ்சு சூத்திரத்தை தொகுத்து சொல்லிடுறேன். இந்த ஆன்மாவானது எந்த ஆன்மா, மேலை சூத்திரத்தில் சூனியம், குலதேகம், ஐம்புரிகள், சுமதேகம், பிராணவாயு, பிரம்மம், சமூகம் இவற்றிற்கெல்லாம் வேறானது என்று நிச்சயிக்கப்பட்ட அந்த ஆன்மா அந்த கரணங்களாகிய மனம் புத்தி அகங்காரம் சித்தங்களில் ஒன்றன்று. அதெல்லாம் இல்ல போலுக்கு. அப்ப இந்த அந்த கரணங்கள் தான் ஆன்மா போலுக்குன்னா இந்த அந்த கரணங்களும் கிடையாது, அந்த கரணங்களிலும் அது வேறானது. ஆனாலும் இந்த ஆன்மாவானது அந்த கரணங்களோடு சேர்ந்தது, ரொம்ப நெருங்கிய தோழர்கள் இந்த அந்த கரணங்கள் ஆன்மாவுக்கு. ஏன் இந்த அந்த கரணங்களோடு சேர்ந்ததுன்னா, இந்த ஆன்மா அறிவுடைய பொருளாக இருப்பினும் இது அனாதையே பற்றி உள்ள அந்த சகசமலத்தினாலே ஆணவ மலத்தினாலே உணர்வின்றி கிடப்பதனாலே உணர்வு படிப்படியாக பெரும் பொருட்டு இந்த அந்த கரணங்களோட ஆன்மா கூடியது. இந்த அந்த கரணங்களோட ஆன்மா கூடியதனாலே என்ன விளைவு நேர்ந்தது என்றால், நனவு கனவு முதலிய ஐந்து அவத்தைகளையும் அது அடைகின்றது. அப்ப ஐயா சொன்னாங்களே, சிலர் நினைக்கலாம், நீங்க நினைச்சேன் நானாவே ஒரு கேட்டுக்கிட்டே சிவயா சுவாமிகள் கேட்கிற கேள்விகளாம் என்ன நான் கேட்டுருவேனா, இப்படி கேட்பாயானால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ இப்படியும் கேட்கலாமோ அப்படின்னு சொல்லி ஐயா வந்து இந்த அந்த கரணங்கள் சரீரம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கும் உள்ள சரீரம் எல்லாம் சொன்னாங்க, குணசரீரம் சொன்னாங்க, காரண சரீரம் வர சொன்னாங்க. ஏன் அந்த சரீரத்தெல்லாம் பெற்றதுனால ஆன்மாவுக்கு உணர்வு வராதா? ஆணவமலத்தால உணர்வு இல்லாம இருக்கு. சரி, முத முதல்ல ஐயா சொன்ன மாதிரி காரண சரீரத்தை பெறுது, குணசரீரத்தெல்லாம் பெறுது, கஞ்சுக சரீரம் எல்லாம், அதனால உணர்வு வராதா அப்படின்னா, அதனால ஓரளவு உணர்வு வரும், அந்த உணர்வு பத்தாது அப்படின்னு சுவாமிகள் சொல்லுவா. அந்த கஞ்சுக சரீரம் கலாதிகளாலான கஞ்சுக சரீரத்தால் உணர்வு நிகழ்ந்தாலும் இன்னும் சிறப்பாக நிகழும் பொருட்டு அந்த கரணங்களோடு சேர்கின்றது. சேர்ந்ததனாலே நனவு கனவு முதலிய அஞ்சவத்தைகளை அடைகின்றது. இந்த அந்த கரணங்களும் ஆன்மாவுக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா எப்படி அப்படின்னா, அரசன் எவ்வளவுதான் ஒரு தகுதி உள்ளவனா இருந்தாலும் அவனுக்கு வந்து சூழ்ச்சி துணைவர்களாக அமைச்சர்கள் வேண்டும் அல்லவா. அங்க ஆராய்ச்சி மணி அடிச்ச உடனே மனுநீதி சோழன் யாரை பார்க்கறான், அமைச்சர்களை தான் பார்க்கணும், ஏளனமா பார்க்கணும், என்னையா இது. ஏன்னா ஆராய்ச்சி மணி அடிக்காமலே அரசாழ்வதுதான் பெரிய பெருமை நினைச்சாங்க. ஒட்ட கூத்தர் அந்த சோழமன்ன போடும்போது அப்படிதான் போடுதார், ஆடும் கடைமணி நான் அசையாமல் அகிலமெங்கும் நீடும் குடையை நிகழ்த்தவிரான் இந்த நீலுலகில் அப்படின்னாரு. அரசன் விட்டான்ல, போதையா என்ன சொன்னதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை கழித்துறையாக்கும் இது ரெண்டு அடியை அவர் ஒட்ட கூத்தர் பாடுதாரு, அந்த ரெண்டு அடியோட நிறுத்தி வாங்கி அரசன் பாடுதான். அதெல்லாம் எனக்கு ஒண்ணு பெருமை இல்ல. இந்த நீலிடத்தில் பாடும் புலவர் புகழ் ஒட்ட கூத்தன் பதாம்புயத்தை சூடும் குலோத்துங்க சோழன் என்றே என்னை சொல்லுவரேன் அவன் பாடி முடிக்கான். அப்படி இருந்து அப்படி வளர்த்திருக்கிறார்கள் தமிழை. ஆக அந்த ஆராய்ச்சி மணி அடிக்கிறது வந்து அப்படி அடிச்ச உடனே அவன் அமைச்சர்களை தான் ஏளனமா பார்த்தானா, ஏன்னா அவ்வளவு உன்னுடைய ஆலோசனை பணி எல்லாம் நடந்துட்டு இருக்கேன் இப்படி நடக்க நாட்டினு சொல்லிட்டு, அந்த அரசனுக்கு எப்படி அமைச்சர்கள் இன்றியமையாமல் வேண்டப்படுவார்களோ அத மாதிரி அரசனுக்கு அமைச்சர் மாதிரி இந்த ஆன்மாவுக்கு அந்த கரணங்கள். அதான் அமைச்சரசு ஏய்ப்பன்னார், ஏய்ப்பன்னா போலன்னு அர்த்தம் என்று இந்த அளவிலே இந்த நான்காம் சூத்திர சிந்தனை நிறைவு செய்து கொண்டு இந்த வகுப்பை இதோடு நிறுவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பலம் நம பார்வதிவதே நாம சொல்ற மனம்ங்கிற கருவி இதுதான். மனம் மனம்னு கதையில என்னெல்லாமோ எழுதுவாங்க, பேசுற மனம் மனம்னு பேசிட்டு இருக்கோம், அவனுக்கு நல்ல மனசு கெட்ட மனசுன்னு. ஆனா மனம் நாம ஒரு தத்துவம் சொல்கின்றோம், அது ஒரு கருவி, அது சூக்கமான கருவி. இன்னும் மருத்துவத்துறை எவ்வளவு முன்னேறினாலும் சரி, எத்தனை விதமான அறுவை சிகிச்சை முறைகள் வந்தாலும் சரி, அறுவை சிகிச்சை எப்படி இந்த மனம்ங்கிற கருவியை பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. நம்ம உட்கருவிகள் எத்தனையோ உள்ள இருக்கு, இறப்பை பெருங்குடல் சிறு உடல் இதயம் எல்லாம் இருக்கு. அது மாதிரி கருவி அதெல்லாம் தாத்விகங்கள்ல வரும். என்ன இது தத்துவங்கள், ஐயா அவர்கள் சொன்னார்கள் உண்மை விளக்கத்துல, தத்துவங்களை நாம நேரவே பார்க்க முடியாது. சொன்னாலும் வடிவம் சொன்னாலும் ஒரு சாமர்த்தியத்துக்காக சொல்றான்னு அருமையா சொன்னாங்க. இந்த மனம்ங்கிறது என்னன்னா சூக்கமான கருவி. சைக்காலஜில மனத்துவியல் துறை இருக்கு பாத்தீங்களா, பிஎட் எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பாடமா வரும். அவன் வந்து மனம்னா என்னன்னு வரையறை செய்ய ரொம்ப முற்படுதான், ரொம்ப முற்பட்டு முற்பட்டு அவனுக்கே திருப்தி வரல. ஆகவே மனம்னா என்னன்னு என்னன்னு நிச்சயமாக வரையறுக்கப்படவில்லை, அவ்வளவுதான். இந்த அளவோட நம்ம அதை விட்டுருவோம், அது என்னமோ இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுருதான். நாம அப்படின்னா விடலைங்க, தெளிவா வரையறை செய்து வச்சிருக்கின்றோம். நம்ம வாழ்க்கை அனுபவத்தோட பொருத்தி பாருங்க, ரொம்ப சரியா இருக்கும். அப்ப ஒரு ஐயம் வருது, இது சிப்பியா அல்லது வெள்ளியா, மறந்துடாதீங்க. முதல்ல இது தொழில்பட்டிருக்கு சித்தம், இது என்ன பொருள் கண்ணப்பச்சு பார்த்தோம், அப்ப ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு நிர்விகரமா காட்சி நிகழ்ந்தது. அப்புறம் சித்தம் தொழிற்பட்டு இது என்ன பொருள் அப்படின்னு சிந்திச்சது இல்லையா. அந்த சிந்தனை நிகழ்ந்த பிறகுதான் ஐயப்பாடு, மனம் வந்து இது இந்த பொருளா அந்த பொருளா, சிப்பியா வெள்ளியா அப்படின்னு ஒரு ஐயத்தை கிளப்பிட்டது, சரிதானா. அதுக்கப்புறம் ஒரு ஊக்கம் வரணுமே, இது சிப்பியா வெள்ளியா ரெண்டுல ஒன்ன பாத்திர வேண்டிதான், இது கண்டிப்பா இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், விடக்கூடாது அப்படின்னு ஒரு எழுச்சி வரணும் பாத்தீங்களா. அந்த எழுச்சியை கொடுப்பதுதாங்க அகங்காரம். அகங்காரம் அதனால தேவைதான், ஏன்னா ஒரு எழுச்சி வந்தாதான் ஒரு முற்பட்டு ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்கணும்னு சொல்றாங்க. பாத்திர வேண்டிதான் பாத்திர வேண்டிதான்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் பாக்காது, அதுக்கு தேவையான முயற்சிகளை பண்ணணும் இல்லையா. ஒரு ஊக்கம் வந்த உடனே உடனே விறுவிறுன்னு போறேன், பக்கத்துல போய் பாத்துருவோம், அது சிப்பியா வெள்ளியான்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துல போய் பாக்குறேன். என்ன என்னுடைய ஊழ் அது வந்து நான் சிப்பியை பாக்கணும்னு இருக்கேன், வெள்ளி எப்படி நான் பார்க்க முடியும். அது பார்த்தா கடைசியில சிப்பி தான், அடடா சிப்பி தானா, ஆனா சிப்பி தான் நிச்சயமா தெரிஞ்சுக்கிட்டேனா இல்லையா. அந்த இது அகங்காரமா தெரிய வச்சதுனா இல்ல, அகங்காரம் என்னதுன்னு அறிந்து கொள்ள வேண்டும், இது சிப்பியா வெள்ளியா என்ன பொருள் என்று அறிந்து கொள்ள வேண்டும், ஐயத்தில் இருந்து நீங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எழுச்சியை தான் கொடுக்கும். எழுச்சியை கொடுத்ததோட அகங்காரத்தோட வேலை முடிஞ்சு போச்சு. இது வந்து என்ன பொருள், செய்தானா அல்லது வெள்ளிதானா அப்படின்னு நிச்சயிக்கணும்னா அது புத்திங்கிற கருவியை நம்ம சாரணும். புத்தி தான் இது வெள்ளி அன்று இது சிற்பி தான் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் பண்ணும். இதுதாங்க அந்த கரணங்களோட தொழிற்பாடு. முதல்ல சித்தம் அது என்ன பொருள்னு சிந்திச்சு, மனம் வந்து இது அந்த பொருளோ இந்த பொருளோன்னு விகற்பம் ஐயம் கொண்டு, அப்புறம் வந்து அகங்காரம் வந்து என்ன பொருள் பாத்திரணும் அப்படின்னு ஒரு எழுச்சி பிறந்து, அகங்காரத்தினால் வந்து எழுச்சி பிறந்து, புத்தி வந்து இது இன்ன பொருள் தான் அப்படின்னு நிச்சயிக்கும். அதாங்க சொல்றோம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் தான் சொல்றோம். ஆத்திரக்காரன் என்ன, அகங்காரத்தை சார்ந்து அதிலே நிற்பான். அப்புறம் அந்த அகங்காரத்தை விட்டுவிட்டு புத்தியை சார்ந்தாலும் நிச்சயம் பிறக்கும். அவன் அகங்காரத்திலே நான்கு அகங்காரத்திலே நிற்பான். அப்ப தான் செய்தது சரியா தவறான அவனால நிச்சயிக்க முடியாது. அவன் அகங்காரம் தனக்கு சாதகமா தான் அது வந்து உணர்வை கொடுக்கும். அதான் தாய்மான சுவாமி ரொம்ப நொந்து போய் சொல்லியிருப்பான், இந்த அகங்காரம் இருக்க ஆணவன் தான் மூலமனம் இருந்தான் அவன் சொல்லுவான், அகங்காரமான குல வேடவெம்பை அழுத்த ஆணவத்தினும் வலிதுகான் அப்படிம்பா. ஏன்னா ஆணவன் தான் என்னத்துக்கு மூல காரணம் இருந்தான் அப்படி நயமா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நடுவரிய ஒட்டாது, நடுவு நிலைமையை வந்து அதை அறிய ஒட்டாது. தான் ஒரு தப்பு செஞ்சிருப்பேன், ஆனா அந்த தப்பை யாராவது சுட்டி காட்டினா பலர் முன்னால இந்த தப்பை சுட்டி காட்டுறானே அப்படிங்கிற ஒரு வேகம் தான் எனக்கு வரும். நான் செஞ்சது தப்பா சரியா நான் சிந்திக்கவே மாட்டேன், எப்படி என்ன பேசலாம் அப்படின்னு கோதால இறங்கிடுவேன். அது என்னையா அதுல என்னையா தப்பு இருக்கு அப்படிமா, நான் செய்யும் போது வேற யாராவது செய்யும்போது தொலைவில் இருந்து பார்த்தேன்னா அது தப்பு இல்லாங்க, அது அப்படி செய்யக்கூடாது இல்லாங்க. அதே எனக்கு வரும்போது நான் எனக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருப்பேன். இதெல்லாம் என்னன்னா இந்த அகங்காரம் பண்றது தாங்க. புத்தி காட்டத்தால வேலை கொடுக்க மாட்டோம். நடுவு நிலைமையப்படி வள்ளுவர் சொல்லிட்டார், எல்லா அறங்களையும் நடுவு நிலைமையில அடக்கிட்டார். தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டு ஒழுக பெரின் பெரின்னா என்னது, அவ்வளவு தூரம் முடியும், அவ்வளவு லேசான காரியம் இல்லாது. பகுதிதோறும் நண்பர்கள் பகைவர்கள் அயலார் யாருன்னே முன்ன பண்ணவே தெரியாது, நொதுமல்ங்கிற சொல்லாங்க பயன்படுத்துவார். நட்பு பகை நொதுமல், நொதுமல்னா எத்தனையோ வேற ரோட்ல போறோம் எத்தனையோ எதுக்க பார்க்கும், அவங்க ஏதோ பரிசத்தை வரவிட்டுதாங்க அல்லது ஏதோ ஒரு பொருளுக்கு தரவிட்டுதாங்க. சரி அவன்கிட்ட போய் என்ன சொன்னா அவன் யாரு கேர்லெஸ்ஸா போறான் அனுப்பிச்சுட்டு போறான் அப்படின்னு போயிருது. இதே இது தனக்கு வேண்டிய ஏதாவது தவறவிட்டானா, ஏன் என்னப்பா இப்படி போற இப்படிலாம் இருக்கலாமாப்பா பாத்து போன்னு வேண்டியவனு சொல்றான். அயல வேணா விட்டுதான் கடைக்காரர் கூட கொஞ்சம் சில்லற தெரியாம கூட கொஞ்சம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிருது. ஆமா அவர் யாரு அவர் யாருன்னு யாரு கண்டா, அவர்லாம் பொறுப்பா கொடுக்கணும், அவருக்கே இல்லாத அக்கறை நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு போயிடறான். அதனால எல்லாத்தையுமே நடுவுநிலைமையா நடக்கணும். ஏன்னா அந்த அகங்காரம் வந்து அந்த நடுவுநிலைமையில இருக்க ஒட்டாமல் தான் என்கிட்ட செருக்கை கொடுக்கான். அது ரொம்ப அருமையா சொல்வார் ஆனந்த சிவம் உமாசிவம், எனக்கு நிகரா யாருமே இல்லைங்கிற மாதிரி உணர்வு எல்லாம் கொடுக்குவான். அதனால இந்த அகங்காரத்தை வந்து ஒரு எழுச்சிக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு அப்புறம் புத்தி சத்துவத்தை சார்ந்தால்தான் விடயம் என்னங்கிற நிச்சயம் பிறக்கும். என்ன உருவம், என்ன ஓசை, என்ன சுவை, என்ன மனம், என்ன ஸ்பரிசம் நிச்சயத்தை கொடுக்கறது புத்தி தாங்க. இதுதான் அந்த கரணங்களின் தொழிற்பாடு, உங்களுக்கு ஓரளவு தெளிவாயிருக்கும் நினைக்கிறேன். இந்த அந்த கரணங்களே ஆன்மான் அவன் சொல்றான், ஆனா உள்ள வந்துட்டான் மற்றவர்களை விட. இந்த அந்த கரணங்களை தான் ஆன்மான் சொன்னா என்ன தப்பு அப்படின்னா, இதுலயும் அப்படிதாங்க, ஒரு கரணம் செய்யற தொழில் இன்னொரு கரணம் செய்யாதுங்க. பொறிகளுக்கு சொன்ன பாத்தீங்களா, ஒரு பொறி அறிந்த விடயத்தை இன்னொரு பொறி அறியாதுன்னு சொன்ன பாத்தீங்களா, இது சித்தம் சிந்திக்க தான் செய்யும், அது வந்து ஐயங்கொள்ளாது. என்ன சிவஞான சுவாமி சொல்லுவா, சித்தமும் மனமும் ஒரே கருவி தான்பா, சிந்திக்கின்ற நிலையில அதுக்கு சித்தம்னு பேரு, ஐயம் கொள்கின்ற நிலையில மனம்னு பேரு, எல்லாம் ஒரு அவத்தை விசேடம்னு சொல்லுவோம். அவத்தைனா நிலை வேறுபாடு தான். இந்த நிலையில இருக்கும்போது அந்த பேரு, அந்த நிலையில இருக்கும்போது அந்த பேரு அப்படின்னு அவர் நயமா எடுத்து காட்டுவாங்க. சிவபிரகாச அவர் மேற்கோள் காட்டி சொல்லுவாங்க, அது நீங்க விரிவா படிக்கும் போது நீங்க பாத்துக்கோங்க. என்ன ஆக தொழில் ரெண்டு தொழிலா இருக்கனால பேர் ரெண்டு பேரு. ஆக அந்த மனம் வந்து சந்தேகப்படும் ஒழிய எழுச்சி எழுச்சியை தராது, அகங்காரம் எழுச்சியை தான் தரும். அது வந்து மற்ற தொழில செய்யாது, நிச்சயம் பண்ணதுக்கு தெரியாது. புத்தி நிச்சயம் பண்ணதான் செய்யும், மற்ற அந்த காட்சியை ஆரம்பிச்சு வச்சதுக்கு தெரியாது, மனம் தான் தொடங்குது. அதனாலதான் இதுக்கு மானத காட்சின்னு பேர். என்ன விகர்ப்ப சவிகற்ப காட்சின்னு சொல்லுவாங்க இதை. ஏன்னா பொறிகளை கொண்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு பொருள் தானே பார்த்தோம், ஆனா புத்தியால நிச்சயித்த பிறகு நமக்கு என்ன தெரிஞ்சிட்டு, ஏதோ ஒரு பொருள் தெரிஞ்சிட்டு இந்த பொருள் தான் சிப்பி தான் வெள்ளி அல்ல அப்படின்னு தீர்மானமா தெரிஞ்சிட்டு பாத்தீங்களா, விகற்பப்படுத்தி அறிஞ்சு கொண்டோம். எனவே இந்த காட்சிக்கு சவிகற்ப காட்சின்னு பேர். அறிஞ்ச உடனே உனக்கு ஒரு அனுபவம் நிகழ்ந்து பாத்தீங்களா, சிப்பி தானா இதுக்கு தான் இவ்வளவு வேகமா வந்தாமா, இதுக்காக முதலே பேசாம எவ்வளவு வேலை இருக்கு நமக்கு, இதை போய் இவ்வளவு தூரம் நடந்தது பாத்துச்சேன் சொல்லிட்டு ஒரு அனுபவம் நிகழ்ந்து பாத்தீங்களா, ஒரு துன்பம் துன்பம் துன்பத்தை அனுபவிக்கப்போம். இதுதான் எனது தன்வேதனை காட்சி. அது வெளியா இருந்தா இன்பத்தை அனுபவிப்பேன், இன்பத்துக்கும் வேதனைங்கிறது இன்பத்துக்கும் பொருந்தும். நம்ம ஆட்கள் ஒருவேளை கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் துன்பமா தான் இருக்குன்னு ஒரு விரக்தியில வேதனைனாலே துன்பம்னு வச்சுட்டாங்களோ தெரியல. வேதனை என்பது பொதுவான சொல்றது, இன்பம் துன்பம் மயக்கம் மூணுக்கும் பொருந்தும். மயக்கம்னா அணங்குகோல் ஆயிலைகள்ல அது மயக்கத்துக்கு வச்சுக்கோங்க. என்ன எல்லாம் இந்த புத்தி தத்துவம் படுத்த பாடுதாங்க, அதுதான் அது நிச்சயம் பண்ண உடனே சும்மா இருக்காது. அது கேட்டீங்களா, அது எப்படி சும்மா இருக்கும், அது புத்தி தத்துவம் என்ன இருக்க நிச்சயம் பண்ணிட்டு சரி பேசாம அது இருந்தா நமக்கு ஒரு துன்பமும் கிடையாது, இன்பமும் கிடையாது. தயாரா இருக்கீங்களா, அதுக்கு தயாரா இல்லை, இன்பம் மட்டும் வேணுங்க இல்லையா, இன்பமும் வேணும்னா துன்பம் சேர்த்தா கொண்டு வரும். என்ன செய்வது, அந்த புத்தி நிச்சயத்த பிறகு சும்மா இருக்க மாட்டாம என்ன செய்யும் அப்படின்னா, அந்த புத்தியில மூன்று குணங்கள் இருக்கின்றன, ஐயா அம்மா எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அதனால எனக்கு வசதியா இருக்கு, சாத்வி சாத்விகம் ராஜசம் தாமசம்னு மூன்று குணங்களும் அந்த புத்தியில மூன்று குணங்களுமே இருக்கு எல்லாருடைய புத்தியிலையும் கேட்டீங்களா. ராவணனுடைய புத்தியில கூட சாத்விக குணமும் இருக்கு அடங்கி இருக்கும், ராஜசமும் தாமசமும் மேலோங்கி இருக்கு, ராமரோட புத்தி தத்துவத்துல கூட சாத்வீகம் மேலோங்கி இருக்கு, ராஜசமும் இருக்கு. அவரை தூக்கிட்டு போன உடனே என்ன உலகத்தை அழிக்க போறேன்னு கிளம்பிட்டார். கம்பராமாயணத்தை நீங்க கேட்டிருக்கலாம், கம்பராமாயணம் பேசும்போது ஜடாயி தான் சொல்ற, இதுக்கு வந்து உலகத்தை கூட்டம் சொல்லாதப்பா, எல்லாம் நீங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் கவனக்குறைவா விட்டதுதான் அப்படிங்க. என்ன தாமத குணமும் இருக்கு. இந்திரஜித் என்ன பண்ணிட்டான், பொய்த் தேவியை கொண்டுட்டான், அது காலமே போடுவோ சொல்வார். அது வந்து உண்மையிலேயே சீதை வந்து போயிட்டாலும் நினைச்சார். சாத்விக குணமும் இருக்கு, நிறைய இருக்கு. சாத்விக குணம் தான் அவருக்கு மேலோங்கி இருக்கு. நீ இப்போ 14 வருஷம் போய் காட்டாளு, இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழிச்சா பட்டாபிஷேகம், நீ 14 வருஷம் காட்டுக்கு போங்க, கொஞ்ச நேரத்தில் முடிச்சு விட வேண்டிய போய் 14 வருஷம் போங்க, பரதனை ஆடுவாங்க அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசு நோக்காமல் அப்படி சிரித்த முகத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார். கடை சொன்ன உடனே அவர் முகம் கொஞ்சம் வாடிச்சான். என்னன்னா என்று இயம்பினன் உந்தை என்றால் அப்படின்னா உங்க அப்பா சொன்னாரியா அப்படின்னு அப்பந்தான் ஆளுதார். என்னன்னா இதை நான் சொல்றேன், நீ காட்டுக்கு போக சொல்லக்கூடாதா, அப்பா சொன்னா சொன்னாதான் போவனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது சாத்விய குணத்தினுடைய உச்சம்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப சாத்விய குணம் தான் அவருக்கு மேலோங்கி இருக்கு. அப்ப சிவருமான்ட்ட என்ன குணம் சார் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் இல்லையா? அவற்ற இந்த மூன்று குணங்களுமே கிடையாதுங்க. அவனுடைய அருட்சக்திக்கு இந்த மூன்று குணங்களும் கிடையாது. ஓம் நிஸ்திரை குஞ்ஞாயை நமக என்று லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது. இந்த மூன்று குணங்களுமே இல்லாததான அருட்சக்தி, அருட்சக்திக்குள்ள இயல்புதான் அவனுக்கும். அவன் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன். ஆனா அவனுக்குன்னு குணங்கள் உண்டு. எண்ணில் பல குணம் எழில் வர விணங்கி என்று திருவாசகம் சொல்லும். அந்த குணங்கள் அது எட்டு குணங்களுடைய விரிவு. அது அவன்கிட்ட உள்ளது அந்த எட்டு குணங்கள் தான். இந்த சாந்தவம் ராஜசன் தாமசம்லாம் மாயையிலிருந்து வந்தது. அது ஆணவமல சார்புடைய உயிர்களுக்கு தான் அது, கேட்டீங்களா? இப்படி அது என்ன பண்ணும், அந்த புத்தி சமயத்துல வந்து சாத்வீக குணமயமாக அது வந்து பரிணமிச்சிடும். அந்த புத்தி பரிணமிச்சு எதுக்காக பரிணமிக்க, ஹோட்டல்ல எதுக்காக வந்து பரிமாறுதாங்க, தட்டை பிளேட்ல வச்சு நம்ம சாப்பிடறதுக்கு தானே. அது மாதிரி சாத்வீக குணமயம் பரிணமிச்ச பிறகு ஆன்மா என்ன செய்யும், அதெல்லாம் அழுந்தும். நான் அழுத மாட்டேன்னு சொன்னா எனக்கு மேல உள்ள தத்துவங்கள் என்ன விடாது, இந்த தத்துவ அதிபதிகள் விட மாட்டாங்க, கேட்டீங்களா? ஆமா, வித்தைன்னு ஒரு தத்துவம் இருக்கு, அது எனக்கு பிடிச்சா அதுல போட்டுரும். ஆன்மா பிடிச்சி சத்தியகுணத்துல அழுந்து இன்பத்தை அனுபவி, வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் விடாது. பாயசம் வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் ஐயா என்ன பண்ணுவா, குடிவே அப்படின்னு ஊத்திடுவா. அந்த அந்த சுவையை அனுபவிக்கணும்னு அப்ப ஊழல் இருந்து அனுபவிச்சா ஆகணும். ஒரு விளையாட்டுக்கு சொல்ல தப்பா எடுத்துக்கூடாது, அது துன்ப அனுபவமா இருக்கணும் வைங்களேன். ஒருவேளை அந்த பாயசம் சரியா அமையலன்னு வைங்களேன், அப்ப அந்த சுங்கத்தை அனுபவிச்சனால அனுபவிச்சு ஆகணும். அப்ப புத்தி தத்துவம் ராஜச குணமா பரிணமிச்சுட்டு, ஐயோ நம்ம பாயாசத்தை என்னைக்கு நினைக்கவே கூடாது, இன்னையோட சரி அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி ஒரு துன்பம். இதெல்லாம் சும்மா விளையாட்டு சொல்றது, அப்படி அனுபவம் நிகழல. இப்படி ஏதாவது சொல்ல வேண்டியிருக்க நேரம் அப்படி சார், நான் என்ன சார் செய்வேனா? நீங்க மத்தியானம் 2:30 வந்து 2:30 எப்படிப்பட்ட நேரம் பாத்துக்கோங்க. சும்மா ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொன்னாலே பாதி தூங்கிட்டு தான் கேட்போம் எல்லாரும். இப்ப போய் இங்க அந்த கரணங்களும் அமர்த்தின் ஒன்று அன்றுங்கீங்க. அப்புறம் என்ன அடுத்தால வரப்போற அஞ்சாவத்தையும் எல்லாருக்கும் வந்துடும் போறது, அடுத்தாலும் அஞ்சபத்தை தான் வரும் கடைசியில, அதெல்லாம் போற எல்லாருக்கும் வந்துருவாங்க, அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆக அப்படி ஒரு துன்ப அனுபவம் நிகழும் போது நமக்கு பருப்பொருட்டா தெரியுது, துன்பம் நடக்குன்னு தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்க, அந்த புத்தி தத்துவம் ராஜச குணமா பரிணமிக்கான். மத்த குணங்கள்லாம் அதுல இருந்தது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மத்த குணங்கள்லாம் கீழடங்கி போயிட்டது, ராஜச குணம் தான் மேலோங்கி பரிணமிக்கான் புத்தி தத்துவத்துல. அது ராஜச குணமயமா விளங்கும் போது அதுல ஆன்மா அழுந்தி துன்பத்தை அனுபவிக்கும். ஆனா தாமச குணமயமாக அது பரிணமிச்சதுன்னா அதுல ஆன்மா அழுந்தி மயக்கத்தை அனுபவிக்கும். ஆக நம்முடைய அனுபவங்களை எல்லாம் மூணு அடக்கிடுதாங்க, இன்பம் துன்பம் மயக்கம். இந்த மூன்று அனுபவங்களும் நிகழ்வதற்கு இவ்வளவு தெளிவாக சைவம் சொன்னது போல வேற யாரும் சொல்லவில்லைங்க. என்ன அழகா வாழ்க்கையோட ஒட்டி சொல்லுதாங்க பாத்தீங்களா? இதத்தான் தன்வேதனை காட்சி அப்படிங்காங்க. காட்சினா ஒரு உணர்ச்சி தான், தன்வேதனை காட்சி அனுபவம். ஏதோ ஒரு பாருங்க எப்படி அடிப்படையா அழகா வருது பாருங்க, ஏதோ ஒரு பொருள் அறிகிறோம், அறிஞ்ச பிறகு இன்ன பொருள் தான் அப்படின்னு திட்டவட்டமா அறிகிறோம். அதுக்கப்புறம் அப்படி அறிந்ததுனாலே இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கிறோம், அல்லது மயக்கத்தையோ அனுபவிக்கின்றோம். அப்ப எப்படி படிப்படியா வருது பாத்தீங்களா? நிர்விகற்பம், சவிகற்பம், தன்வேதனை, மூணு காட்சி. இன்னொரு காட்சி இருக்குங்க, நமக்கு இந்த மூணு காட்சி தான் அடிக்கடி நிகழும். அந்த காட்சி அது எப்ப நிகழுமோ, தாய்மார சொன்ன மாதிரி என்னாலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் யோக காட்சி. இது ஏவு பற்றி சொல்லி வச்சேன். ஆகவே இதுல வந்து ஒரு அந்த கரணம் தொழில்பட்ட மாதிரி இன்னொரு அந்த கரணம் தொழில்படாது, ஒவ்வொன்றும் அதுக்குன்னு கொடுத்துள்ள வேலையை தான் செய்யும், அது கருவிகள். ஆனா அந்தந்த அந்த கரணத்தை தொழிற்படுத்தி அந்தந்த செயலை செய்வது எது, அதுதான் ஆன்மா. சித்தத்தை கொண்டு சிந்திப்பது, மனதை கொண்டு ஐயம் கொள்வது, அப்புறம் அகங்காரத்தை கொண்டு எழுச்சி கூறுவது, அப்புறம் புத்தியை கொண்டு நிச்சயம் செய்வது. இந்த நான்கு தொழில்களையுமே, இந்த நான்கையும் கருவியாக கொண்டு நான்கு தொழில்களையுமே செய்வது எது, அதுதான் ஆன்மா. அங்க பார்த்தவங்களாங்க அதே மாதிரிதான், ஐம்பொறிகளையும் துணை கொண்டு ஐந்து விடயங்களையும் அறிவது எது, அதுதான் ஆன்மா. அது மாதிரி எனவே நீ அந்த கரணங்கள்ல ஒன்றுன்னு சொல்லிடாதப்பான்னு. இந்த இடத்துல எனக்கு படிக்கும்போது ஒரு சந்தேகம் வந்தது, அது உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அது சாத்வீக குணமா புத்தம் பரிணமிச்சதுன்னா அதுல ஆன்மா அழுந்தி இன்பத்தை அனுபவிக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ராஜச குணமா பரிணமிச்சுதானே, பரிணமிச்சாதானே அதுல அழுந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு. இப்ப எங்க ஆசிரியர் கேட்டேன், எனக்கு நீங்க ஒரு வழி சொல்லணும்னு, என்ன அப்படின்னா, எப்படி எப்பவுமே சாத்விக குணமா பரிணமிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு யோசனை இருக்கா சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா அதுல அழுந்து இன்பத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கலாம், தொந்தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் சொன்னாரு என்ன அப்படின்னா, அது வந்து உன் கையில இல்லை அப்படின்னா. என்னன்னா அது எப்ப எப்படி பரிணமி, சாத்விக குணமா பரிணமிக்கணும்னா பரிணமிச்சு வினை இருந்தாதான் சாத்விக குணமா பரிணமிக்கும். ஏன்னா அது என்னது, குணங்கள் மட்டுமே வினை போகணும் இல்லையா, வினைப்பட நிலவாது. சாத்திய குணமா பரிணமிக்கணும்னு விதி இருந்தாலும் சாத்திய குணமா பரிணமிக்கணும். அது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிட்டோம்னா நம்ம எதுக்கு கடவுளை நினைக்க போறோம் நாம இல்லையா? ஆகவே அது தாமச குணமா பரிணமிக்கணும்னு விதி இருக்கும் போது தாமச குணமா தான் பரிணமிக்கும். அவன் என்ன செய்வான்? அவனை போட்டு திட்டி என்னத்துக்கு இல்லையா? அவன் வயசு அப்படியா அப்படிங்கும். என்ன தாமச குணமா பரிணமிச்சுட்டு இருக்கணும், ஊழல் இருக்கு அவனுக்கு, என்ன செய்வான் அவன்? அதே மாதிரி ராஜச குணமா பரிணமிச்சா துன்பத்தை தான் அனுபவிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஆகையினாலே இந்த அந்த கரணம் எல்லாம் ஒவ்வொரு கரணம் ஒவ்வொரு தொழில் தான் செய்யும். எனவே அந்த கரணங்கள் வேறு, ஆன்மா வேறுன்ட்டார். அப்ப இந்த அந்த கரணங்களை கூட இதுக்கு என்ன சேர்க்க வேண்டியிருக்கு? ஏன் இது கூட சேர்ந்தது அந்த கரணங்களோட அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு. என்ன அப்படின்னா, நான் ஒரு கம்பை ஊனிக்கிட்டே நடக்கணும் வீங்களேன், எதுக்கு அந்த கம்பை ஊனிட்டு நடக்கணும் அப்படின்னா என்ன, எனக்கு அந்த கம்பினுடைய உதவி, ஊன்றுகோளுடைய உதவி தேவைப்படுகிறது, அது இல்லாம என்னால் அந்த நடத்தலை செய்ய இயலாது, நடந்தா கஷ்டம், கஷ்டப்பட்டு தான் நடப்பேன். அதே மாதிரி இந்த ஆன்மா அறிவுடைய பொருள் தானே, அறிவுடைய பொருள் தான். அப்ப இந்த அந்த கரணங்களாம் வச்சுதான் அதை அறியணுமோ? பொறிகளை வச்சு இது ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு பொதுவாக அறிஞ்சு, அப்ப அந்த கரணங்களை வச்சு சிந்திச்சு இந்த பொருளா அந்த பொருளான்னு ஐயம் கொண்டு எதுன்னு பார்த்துருவோம் ஒரு ஊக்கம் பிறந்து அப்புறம் தான் அது இந்த பொருள் அப்படின்னு. இப்படி அந்த கரணங்களை சார்ந்தே ஏன் அறியணும்? இந்த ஆன்மாவே அறிவுடைய பொருள் தானே, அப்ப இதே அறிய வேண்டியதானே, அந்த கரணம் கூட எதுக்கு சேர வேண்டியது இருக்கு அப்படின்னா அப்பந்தான் சொல்றாரு. இந்த ஆன்மா ஏன் இந்த அந்த கரணங்கள் கூட சந்திச்சது தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஆன்மாவை பிரக்கமில் காலம் தொட்டு அனாதியே ஆணவ மலம் என்ற ஒரு மலம் பற்றி உள்ளது. அது இந்த ஆன்மாவினுடைய அறிவை மறைத்துக் கொண்டிருக்கின்றது இல்லையா? அது உடனடியாக ஆன்மாவை விட்டு நீங்கி விடாது. உடனடியா நீங்கிரும்னா எதுக்கு இங்க வந்து 15 நாள் கிளாஸ் எல்லாம் படிக்கணும் இல்லையா? ஆகவே அது வந்து செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்தால்தான் நீங்கும். அந்த கரணங்களோடு சேர்ந்து சிறிதே அறிவு விளக்கம் பெற்று இந்த ஆன்மா விடயங்களை அறிந்து செயல்பட்டு இப்படி வினைகளை செய்து பிறகு அந்த வினைக்கீடான போகங்களை அனுபவித்து அப்படி அனுபவிக்க அனுபவிக்க அனுபவத்துல தான் அறிவு வரும்னு சொல்லி நம்ம உலகியல்லையும் சொல்றோம், சித்தாந்தத்திலையும் அதே சொல்றாங்க. எப்படி உலகியலோடு இணைந்திருக்கு பாருங்க. உலகியல் ஞானம் எப்படி அனுபவத்துல வருதோ அது மாதிரி சிவனை பற்றிய ஞானமும் அனுபவத்துல தான் வரும். பல பிறவிகள் எடுத்தாதான் அது சைவ சமயத்திலே வந்து பிறக்கும் அப்படின்னு அருளந்த சிவம் அருமையா சொல்லுவார். ஆக அப்படி அந்த வினைவை செய்து வினைப்படங்களை அனுபவித்து அப்ப அப்படி படிப்படியாகத்தான் அந்த ஆணவ மலத்தின் சக்தி கெட முடியும். ஏன்னா அதுக்கு காரணம் எதுங்க ஆணவ மலமாங்கன்னா நாம தான். நாம எதையும் ஒண்ணு சார்ந்தா அதை விட்டு அவ்வளவு எளிதில விட மாட்டோம். பயிற்சி லேசில விடாத உண்மை அதிகாரத்திலே சொல்வார், நோக்கிற்றை நோக்கி நிற்கும் ஆகலின் அப்படிம்பார். வேம்பு தின்ற புழு திருப்பி கரும்பு தின்னாலும் அந்த வேம்பு மேல என்ன இருந்தாலும் அது ஒரு தனி சுவையாச்சு ஐயா, அதையும் இடையில கொஞ்சம் சாப்பிட்டு பாப்போமான. எங்க சாதனத்துக்கெல்லாம் வந்து நிக்கும் போதும் கூட அந்த விடய அனுபவம், அந்த விடய போகம் இருக்க அதுல எத்தனை விரைவில் அந்த விடயங்களும் நுகர்ந்திருப்பான். அப்படி லேசா அப்படி திரும்பமா அது பக்கம் அப்ப உரைச்சு நிச்சதுக்கு தான் அங்க வந்து வழியெல்லாம் உபாயம்லாம் சொல்லுவாரு, அதை அங்க பார்ப்போம். ஆக அப்படி படிப்படியாக அந்த இதை விட முடியும் நம்மால். ஆணவமல சார்பு அப்படி படிப்படியாக விட்டு முத்தி அடைய வேண்டும். எனவே அதற்கு உபகாரமா இருக்கட்டும் சொல்லிதான் இந்த அந்த கரணங்களை கூட்டி அவற்றோடு ஐம்பொறிகளையும் கூட்டி கண்மேந்திரியங்களையும் கூட்டி வினை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு வழங்குகின்ற, வினைப்படங்களை நுகர்வதற்கும் வாய்ப்பு வழங்குகின்ற. ஆக அந்த சகசமலத்தினாலே ஆன்மா உணர்வின்றி இருக்கின்றது. அது முழு உணர்வை அடையணும்னா உடனடியாக அடைய முடியாது, படிப்படியாகத்தான் அடைய முடியும். படிப்படியாக அந்த காரியம் சித்திக்கும் பொருட்டு இந்த அந்த கரணங்களை எல்லாம் கூட்டி வைத்திருக்கின்றார். எனவே ஆணவ மலத்தினால் அறிவு மறைக்கப்பட்டதனால்தான் அதிலிருந்து நீங்கிக் கொள்ளும் பொருட்டு தான் இந்த அந்த கரணங்களோட ஆன்மா சந்தித்திருக்கின்றது அப்படின்னு சொன்னார். சரியா, ஏதோ சந்திச்சுட்டது, சந்திச்சதுனால இந்த ஆன்மாவோட ஏற்பட்ட விளைவு என்ன அப்படின்னா, விளைவு அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாலே விளைவுகள் தெரியுது, இருக்கட்டும். அதனுடைய விளைவுகள் என்னன்னா அஞ்சு அவத்தைகள் அளவு தான், நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள், இதுதான் அஞ்சு அவத்தை. யார் யார் என்னென்ன அவத்தைகள் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும், என்ன இருக்கட்டும். ஆக இந்த சகசமலத்தை சார்ந்ததனாலே இந்த ஆன்மா ஐந்து அவத்தைகளை அடைகின்றது. அப்புறம் பேருறக்கம்னு ஒன்று வச்சிருக்காங்க, அது என்னன்னா ஆழ்ந்த உறக்கம். கூட்டாலும் எந்திரிக்க மாட்டான், பேருறக்கத்தில் ஏ தம்பி அப்படின்னாலும் எந்திரிக்க மாட்டான், அவன் எழுப்பது ரொம்ப சிரமம், தண்ணியை கொண்டு ஊத்த வேண்டிதான். அப்புறம் உயிர் படங்கள்ல என்னன்னா அது வந்து இந்த பிராணவாயுவின் துளிப்பான கூட நம்மளால உணர முடியாது என்று சொல்கின்றார்கள், விஷயம் அறிந்தவர்கள் சொல்கின்றார்கள். இந்த உயிர் படங்கள் நிலையில நம்ம கொஞ்சம் சில நிமிடங்கள் வேணா நம்ம இருக்கலாம், நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது அந்த ஆழ்ந்த உறக்கத்தையும் கடந்து இந்த அஞ்சாவது நிலை இருக்க உயிர் படங்கள் இதுக்கு வந்து நம்ம சில நிமிடங்கள் அதுல இருந்துட்டு திருப்பி பேருறக்கம் நிலைக்கு வந்துருவோம், உறக்கம் நிலைக்கு வந்துருவோம். உறங்கி விழிக்கும் போது சில சமயங்களுக்கு அந்த விடிய காலையில சிரமம் கனவு கண்டு இருப்பான், கனவு கண்டு கூப்பாட போட்டு இருந்துச்சுவான், அப்புறம் தான் விடிஞ்சிருக்குன்னு அவனுக்கு தெரியும், அப்படி சிரமம் இருக்கான். அது என்னன்னா அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்னன்னா எப்படி நனவு கனவு உறக்கம் எப்படின்னு கீழே போய்கிட்டு இருந்தானோ அத மாதிரி அந்த மேல இருந்து அப்படி அடுத்தாலும் சண்முகையா வந்தா நீங்க எல்லாரும் மேலாளத்துக்கு வந்துடலாம். இப்ப கீழாளத்துக்கு போனாலும் அடுத்தாலும் அவா ஏதாவது சொல்லுவா பத்தி ஜனரஞ்சகமா சொல்லுவாங்க, அப்போ அப்ப நீங்க மேலாளத்தை அப்ப உணரலாம், இப்ப கீழாளத்தை உணர்ந்த மாறி. அப்ப வந்து உயிர் படங்கள்ல இருந்து பேருறக்கம், உறக்கம், கனவு, கனவுல இருந்து நனவு. அதனால காலையில சில வந்து 7 மணி தூங்கிட்டு இருக்கான், எழுப்புனா ஷே கனவு ஒரு நல்ல சீன்ல போயிட்டு இருந்து எழுப்பிட்டு வைப்பாங்க, ஏன்னா அவன் எங்க கீழே இருந்து வந்துட்டு இருக்கான், அவன் உயிர் படங்கள், பேருறக்கம், உறக்கம், கனவு, நனவு வந்துட்டு இருக்கான். அவன் கனவுல இருந்தும் அவனை எழுப்பிட்டோம். இதுக்கு வடமொழியில பேர் வச்சிருக்காங்க, அதிகரணத்துல அதைத்தான் சொல்றாரு. இனி வான்மா சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் என்னும் பஞ்சாவத்தியதனா நிற்கும் என்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நனவுக்கு சாக்கிரம், கனவுக்கு சொப்பனம். சொப்பனம் நமக்கு ரொம்ப பழகின பேர் தான். அப்புறம் அடுத்த மூணாவது வந்து என்னது, சுளுத்தி. சுப்தி என்ற வடமொழி சொல்ல சுளுத்தின்னு தமிழ் விளக்கு கேட்டபடி எழுதும். அப்புறம் பேர் வழக்கத்தை வந்து துரியம்னு சொல்றோம், உயிர் படங்களை வந்து துரியாதீதம் சொல்றோம். இப்படி இந்த அஞ்சு அவத்தைகளையும் எழுதும். இதுக்கு காரணம் என்ன சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா எல்லாம் தெளிவா சொல்லுது. இந்த நிலையில என்ன வேறுபாடுங்க, நனவுல இருந்த அளவுக்கு அறிவு ஒரு தெளிவாக கனவுல இல்ல. அது உமாசிவன் அருமையா சொல்றாரு, நனவுல கண்டதை கனவுல ஒழுங்கா காண முடியல. நான் வந்து ஒரு மூணு தலையோட புளிய பார்த்தேன் சார் கனவுல அப்படிமா. சம்பந்த தலைகீழ நடந்தது சார் மாடு அப்படிமா. இப்படி சம்பந்த சம்பந்தமான கனவுலாம் காண்கா. ஏன்னா நனவுல இருக்க மாதிரி அறிவு தெளிவு கனவுல கிடையாது. எதையாவது கண்டபடி காண்றது. ஏன்னா அந்த அறிவு அறிவின் வலிமை ஆற்றல் குறைகின்றது. எப்படி குறைகின்றது அப்படின்னா, இந்த ஆன்மாவுக்கு விபரீத அறிவுக்கு காரணம் என்னது, ஆணவமலம் தானே. அந்த ஆணவமலத்தின் சக்தி மறைக்கும் சக்தி அதிகமாகுது. கூட கொஞ்சம் அதிகமா நம்முடைய அறிவை அது பற்றுகின்றது. பற்றும் போது நம்முடைய அறிவு நிலை தாழ்ந்து போகின்றது. நல்ல எழுப்பில் இருக்கும்போது அறியற மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு தூக்க கழகத்தில் இருக்கும்போது அறிய முடியல. ஏன் என்ன சொன்னோம்ல, என்ன சொல்லு, என்னது என்ன சொன்னியா அப்படின்னு ஒரு காமன் நேரம் பேசின பிறகு என்ன சொன்னேன்னு கேட்டா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி பையனெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் வகுப்புல வந்து ஆச்சரியம் பார்த்திருப்பீங்க. ஏதாவது கேட்டுப்பீங்க என்ன சார் அப்படிமா. காம ஒரு பெரிய போன நடத்திட்டு முழுமையாக இதை நீங்க எது கூட ஒப்பிடலாம் தெரியுமா, இந்த நிலையை எடுப்பதற்கு முன்பு ஆணவமலம் மட்டுமே சார்பாக அந்த ஆன்மா கிடந்தது பாருங்க. அப்ப அதுக்கு உடலும் கிடையாது கருவிகளும் கிடையாது. ஐயா சொன்ன மாதிரி கேவலாவத்தை அது. அந்த கேவலாவத்தைக்கு வந்து அது கூட ஒப்பிடலாங்க. இது உயிர் படங்கள்ல இருக்கும் போது நான், அதாவது இது வந்து சகல நிலைதான், கேவல நிலை இல்ல, உலகத்துல வாழ்றோம். ஆனா அந்த சகலத்தில் கூட அந்த கேவல நிலையை நாம் அடைகின்றோம். சகலத்தில் கேவலம்னு சொல்லலாம். எது அஞ்சாவது நிலை, நான் தூங்கிட்டு இருக்கோம்னு சொல்லாதீங்க. அஞ்சாவது நிலையில இருந்தா உயிர் படங்கள்ல இருந்தானா அப்ப நம்ம அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி வச்சிருக்கோம் அஞ்சு அவத்தைகளை இருக்கின்றது. இதுல நனவுல இருந்து கீழ் நோக்கி போனா கீழாளவத்தை, கீழே இருந்து உயிர்ப்படங்களிலிருந்து மேல வந்தா மேலாளவத்தை, இந்த மத்தியாலவத்தைன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நனவுல இருந்துகிட்டே அஞ்சு அவத்தைகளும் அடைவாங்களாம். நனவுல இருந்துகிட்டே கனவு, நனவுல இருந்துகிட்டே உறக்கம், நனவுல இருந்துகிட்டே நெருவக்கம், என்ன நனவுல இருந்துகிட்டே உயிர்ப்படங்கள். இப்படி நனவிலேயே அஞ்சு அவத்தை எடுவாங்க. இதுல வந்து கைப்பொருளை தவறவிட்டு உதாரணம் சொல்லி மந்த மதியினருக்கு உணர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை சொல்லுதான். அப்படி உணர்த்தினாலே புரிஞ்சுக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அவரு அது புரிஞ்சு கொண்ட முடியும்னா உனக்கு மந்த மதியுங்க. உதாரணம் எதுவும் தேவையில்லாமலே விளங்கணும்னு அவரே எதிர்பார்க்க. நம்ம எங்க போறது, இந்த மாதிரி ஆளு நனவு நிலையில இருப்பதே அபூர்வம். அதுல நனவுல வந்து அஞ்சு அவத்தைகள் அடைகின்றதான். ஒரு மாதிரி சொல்லலாம்னு நினைச்சேன், எந்த அளவு சரியா ஒரு பெரியவர்கள் தான் சொல்லணும். ஒரு இடத்துக்கு போறோம், அங்க வந்து ஒரு பொருளை தவற விட்டு வந்து கண்ணாடி அங்க நான் வந்து அந்த போன வீட்டுல வந்து போட்டு விட்டேன். போட்டு வந்து நான் பாட்டுல ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருக்கேன். கண்ணாடியை நான் தவற விட்டிருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வே எனக்கு இல்ல. கண்ணாடி அது ஏன்டா இருக்க போலுக்கு நான் நினைச்சிட்டு வந்துகிட்டே இருக்கேன். இது என்னது அப்படின்னா, நனவில் உயிர் படங்கள்னு வச்சுக்கலாம். ஜாக்கிரத்தில் துரியாதீதம், மெய்கண்டார் தான் சாக்கிரத்தில் அதீதத்தை புரியுவாரா, நானும் புரியுதுங்க. நான் இப்படி புரிஞ்சுட்டு இருக்கேன் சாக்கிரத்தில் அதீதத்தை. என்னன்னா கண்ணாடியை தொலைச்சிட்டேங்கிறத உணர்வே என்கிட்ட இல்ல. அப்போ துரியாதீதத்தில் இருக்க நான் உயிர் படங்கள்ல இருக்கேன். போயிருக்கும் போது எதையோ கொஞ்ச நேரம் கழிச்சு எதையோ ஒண்ணு தவற விட்டுட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருகின்றது. எதையோ தவற விட்டுட்டோம் போலுக்க, என்னமோ நம்மகிட்ட இல்ல போலுக்க, கொண்டு போனது என்னதுன்னு என்ன தெரியல, என்னமோ இல்ல போலுக்கேன்னு சொல்லும் போது அந்த அப்ப அதை வந்து என்ன சொல்லலாம், சாக்கிரத்தில் துரியம்னு சொல்லலாம், நனவில் பேருறக்கம். அப்புறம் சரி, அப்புறம் அப்படியே தேடி பார்க்கும் போது அல்லடா கண்ணாடி இல்ல போலுக்க, கண்ணாடி தான் தவற விட்டுருக்கேன் தெரியுது. ஆனா எந்த இடத்துல தவற விட்டேன், போன இடத்துல தான் தவற விட்டேனா வழியில தவற விட்டனா அது எதுவுமே தெரியல. சரி கண்ணாடி தவற விட்டுருக்கேன் அப்படிங்கிற அளவு வந்துருக்கு. இதை நனவில் உறக்கம் என்று கொள்ளலாம். அப்புறம் எங்க தவற விட்டேன், எந்த இடத்துல, டீ கடையிலயா அல்லது போன வீட்டிலயா அப்படின்னு அப்படி சிந்திச்சு பார்க்கும்போது அந்த யார் வீட்டுக்கு போனவோ அவங்க வீட்டுல அப்படி இருந்த மாதிரியும், அப்படி கண்ணாடி எடுத்து மேஜையில வச்ச மாதிரியும், அப்படி ஏதோ ஒரு அப்படி தோன்றது ஒரு நனவில் கனவுன்னு சொல்லலாம். அந்த வீட்டுல அங்க உட்காந்துருக்கும் போது கண்ணாடி கலத்தனோம் மாட்டினோம், அப்புறம் கூட கலத்தினமே, ஆனா எங்க வச்சோம் தெரியல. ஏதோ அங்கதான் நம்ம வந்து கண்ணாடியை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற நினைவு. இப்படி ஒரு மாதிரி அறகுறையாக தெரிவது நனவில் கனவுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இன்னும் நல்லா சிந்திச்சு அந்த மேஜையில அந்த செய்தித்தாளுக்கு இந்த பக்கமா தான் அந்த கண்ணாடியை வச்சோம் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சு போய் எடுத்துட வேண்டியது அங்கதான் இருக்கும். ஒண்ணு அந்த இடத்துல இருக்கும், அல்லது இருக்கவங்க எடுத்து கப்போல இங்க வச்சிருப்பாங்க, அங்கதான் வச்சிருக்கோம், அங்கதான் இருக்கும், வேற இடத்துல என்ன வீண்தான். ஆகவே இப்படி தெளிவாக அதை உணர்ந்து கொள்வது நனவில் நனவு. எப்ப நாம செய்யற ஒவ்வொன்னையும் செய்கின்றோம்னு உணர்வோட செய்யறோமோ அப்பதான் உண்மையிலே நனவுல இருக்கும் அர்த்தம். சரி ஆட்கள் இருப்பான், ஏ மோட்டாரை போய் ஆஃப் பண்ணிட்டு வான் அப்படின்னா போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துருவான். கொஞ்சம் கழிச்சு மோட்டார் ஆஃப் பண்ணியா, என்ன தெரியலையே. சரி எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துருவோம், அஞ்சு போய் பார்த்துட்டு வருவான், அவன் செஞ்சதே அவன் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அங்க போய் பார்த்து சரி ஆஃப் பண்ணிருக்கேன், அது பண்ணிருக்கேன், பண்ணிருவேனா இருந்தாலும் பாத்துக்கிடுவோம் அப்படிமா. அப்ப அவன் நனவுல நனவுல இல்ல, அவன் சிலவங்க பண்ண மோட்டாரை ஆஃப் பண்ண பண்ணிட்டே கேட்பான், மோட்டாரை ஆஃப் பண்ண எப்ப சொன்னேம்மா, ஏ அப்ப சொன்னோம்ல அப்படிங்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நினைவு கொண்டு வருவான். இப்படி நனவில் இருந்து கொண்டே அஞ்சு வத்திகள் எழுதுது. நனவில் இருக்க வேண்டும் எப்போதுமே, அதான் வலியுறுத்துவது அதான். அப்பதான் நம்ம வந்து வாழ்க்கையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்றோம் என்று பொருள். இப்ப ஐந்து அவத்தைகளை ஆன்மா அடைகின்றது. ஏன் அடைகின்றதுன்னா அந்த அந்தக்கரணங்களோடு சேர்ந்ததுனாலே அடைகின்றது. ஏன்னா அந்த அந்தக்கரணங்கள் எப்போதும் இந்த ஆன்மா கூடவே இருந்து இந்த ஆன்மாவுக்கு உபகாரம் பண்ணிக்கிட்டே இருக்காது. அவற்றினுடைய ஆற்றல் அவ்வளவுதான், ஆன்மாவினுடைய ஆற்றலும் அவ்வளவுதான். ஏன்னா ஆணவ மனத்தோடு எவ்வளவு காலம் அதுக்கு பயிற்சி இருக்கு, காலமே சொல்ல முடியாது. என்றிலிருந்து ஆன்மா இருக்கின்றதோ அன்றிலிருந்து ஆணவ மன சார்பிலேயே தான் இருக்கின்றது. அந்த சார்பில் இருந்ததுதான் அது அனுபவம் அதிகம். அப்ப என்னதான் இப்படி தனுகரணங்கள் எல்லாம் கூட்டு வைத்து விடயங்களை உணர்த்தி கொண்டு இருந்தாலும் அதுக்கு வந்து திருப்பி அந்த பழைய சார்புக்கு போகணும் அப்படிங்கிற உணர்வு தான் அதுக்கு வந்து இழுக்கு. அப்படி ஆகவே அதை திருப்பி மனத்தோடு தான் கொஞ்சம் கொஞ்சமா மனத்தை சார்ந்து இந்த கருவிகளை விட்டு 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 நான் என்னோட பழைய நிலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற உணர்வோட அந்த ஆணவ மனத்தை சார்ந்து சார்ந்தது இன்னும் கொஞ்சம் அதிகமா அழுந்தது, இன்னும் கொஞ்சம் அதிகமா அழுந்தது. அப்படி கனவு உறக்கம் பேரிறக்கம் நல்லா அழுந்த போற உயிர் படங்கள்னு போயிரு. ஆனாலும் இங்க உலக வாழ்க்கையும் பயிற்சி வந்தாச்சு, அதனால கொஞ்ச காலம் அதை கொஞ்ச நேரம் அதை கடந்துட்டு திருப்பி அந்த சார்பை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி கருவிகளை கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி அப்புறம் பற்ற வேண்டிய கருவிகள் அனைத்தையும் பற்றி கொண்டு நனவுக்கு வருகின்றது. ஆக நனவில் அது கைகொள்ளும் கருவிகளை விட சில கருவிகளை இழந்துதான் அது சார்பை விட்டுதான் கனவுக்கு வருகின்றது. கனவில சில கருவிகளின் சார்பை விட்டுவிட்டு உறக்கத்துக்கு போகின்றது. அப்படி எத்தனை கருவிகளை கொள்கின்றது, எந்தெந்த கருவிகள் எல்லாம் அது எப்படி எப்படி விட்டுக்கொண்டு கீழ் நோக்கி வருகின்றது, அப்புறம் எப்படி எப்படி பற்றி மேல் நோக்கி வருகின்றது, அதெல்லாம் நீங்க சிவஞான சித்தியார் சிவபிரகாசம் போன்ற நூல்களிலே ஐயா போன்றவர்கள் அதெல்லாம் சொல்லணும் எடுத்து. ரொம்ப பெரிய விஷயம். தாய்மான சுவாமிகள் போன்றவர்கள் நம்முடைய தோத்திரத்திலும் வைத்திருப்பதாக சொல்வார்கள். ரொம்ப அருமையான செய்திகள் அது. இப்ப முதல்ல நாம வந்து படிப்படியா தானே அறியணும், அஞ்சு அவத்தைகள்ங்கிறது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயமா ஆகணும். ஆன பிறகு அங்க போனா நமக்கு அது ஒரு எளிதா போயிடும். அஞ்சு வத்தைகள்னு அறிஞ்சிட்டு உடனே அதை பத்தி விரிவாகவும் அறியணும்னா கொஞ்சம் சிரமம் தான். அது ஒவ்வொருத்தருடைய பக்குவத்தை பொறுத்தது நான் என்ன வச்சே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆக இந்த ஆன்மாவன் நாலஞ்சு சூத்திரத்தை தொகுத்து சொல்லிடுறேன். இந்த ஆன்மாவானது எந்த ஆன்மா, மேலை சூத்திரத்தில் சூனியம், குலதேகம், ஐம்புரிகள், சுமதேகம், பிராணவாயு, பிரம்மம், சமூகம் இவற்றிற்கெல்லாம் வேறானது என்று நிச்சயிக்கப்பட்ட அந்த ஆன்மா அந்த கரணங்களாகிய மனம் புத்தி அகங்காரம் சித்தங்களில் ஒன்றன்று. அதெல்லாம் இல்ல போலுக்கு. அப்ப இந்த அந்த கரணங்கள் தான் ஆன்மா போலுக்குன்னா இந்த அந்த கரணங்களும் கிடையாது, அந்த கரணங்களிலும் அது வேறானது. ஆனாலும் இந்த ஆன்மாவானது அந்த கரணங்களோடு சேர்ந்தது, ரொம்ப நெருங்கிய தோழர்கள் இந்த அந்த கரணங்கள் ஆன்மாவுக்கு. ஏன் இந்த அந்த கரணங்களோடு சேர்ந்ததுன்னா இந்த ஆன்மா அறிவுடைய பொருளாக இருப்பினும் இது அனாதையே பற்றி உள்ள அந்த சகசமலத்தினாலே ஆணவ மலத்தினாலே உணர்வின்றி கிடப்பதனாலே உணர்வு படிப்படியாக பெரும் பொருட்டு இந்த அந்த கரணங்களோட ஆன்மா கூடியது. இந்த அந்த கரணங்களோட ஆன்மா கூடியதனாலே என்ன விளைவு நேர்ந்தது என்றால் நனவு கனவு முதலிய ஐந்து அவத்தைகளையும் அது அடைகின்றது. அப்ப ஐயா சொன்னாங்களே சிலர் நினைக்கலாம், நீங்க நினைக்கிட்டே நானாவே ஒரு கேட்டுக்கிட்டே சிவஞான சுவாமிகள் கேட்கிற கேள்விகளாம் என்ன நான் கேட்டுருவேனா, இப்படி கேட்பாயானால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ இப்படியும் கேட்கலாமோ அப்படின்னு சொல்லி ஐயா வந்து இந்த அந்த கரணங்கள் சரீரம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கும் உள்ள சரீரம்லாம் சொன்னாங்க, குணசரீரம் சொன்னாங்க, காரண சரீரம் வர சொன்னாங்க. ஏன் அந்த சரீரத்தெல்லாம் பெற்றதுனால ஆன்மாவுக்கு உணர்வு வராதா? ஆணவமனத்தால உணர்வு இல்லாம இருக்கு. சரி முத முதல்ல ஐயா சொன்ன மாதிரி காரண சரீரத்தை பெறுது, குணசரீரத்தெல்லாம் பெறுது, கஞ்சுக சரீரம் எல்லாம், அதனால உணர்வு வராதா அப்படின்னா அதனால ஓரளவு உணர்வு வரும், அந்த உணர்வு பத்தாது அப்படின்னு சுவாமிகள் சொல்லுவா. அந்த கஞ்சுக சரீரம் கலாதிகளாலான கஞ்சுக சரீரத்தால் உணர்வு நிகழ்ந்தாலும் இன்னும் சிறப்பாக நிகழும் பொருட்டு அந்த கரணங்களோடு சேர்கின்றது. சேர்ந்ததனாலே நனவு கனவு முதலிய அஞ்சவத்தைகளை அடைகின்றது. இந்த அந்த கரணங்களும் ஆன்மாவுக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா எப்படி அப்படின்னா, அரசன் எவ்வளவுதான் ஒரு தகுதி உள்ளவனா இருந்தாலும் அவனுக்கு வந்து சூழ்ச்சி துணைவர்களாக அமைச்சர்கள் வேண்டும் அல்லவா. அங்க ஆராய்ச்சி மணி அடிச்ச உடனே மனுநீதி சோழன் யாரை பார்க்கறான், அமைச்சர்களை தான் பார்க்கணும், ஏளனமா பார்க்கணும், என்னையா இது. ஏன்னா ஆராய்ச்சி மணி அடிக்காமலே அரசாழ்வதுதான் பெரிய பெருமை நினைச்சாங்க. ஒட்ட கூட்டாரு அந்த சோழ மன்னன் போடும்போது அப்படிதான் போடுதாரு, ஆடும் கடைமணி நான் அசையாமல் அகிலமெங்கும் நீடும் குடையை நிகழ்த்தவிரான் இந்த நீருலகில் அப்படின்னாரு. அரசன் விட்டான்ல, போதையா என்ன சொன்னதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை கழித்துறையாக்கும் இது ரெண்டு அடியை அவர் ஒட்ட கூத்தர் பாடுதாரு, அந்த ரெண்டு அடியோட நிறுத்தி வாங்கி அரசன் பாடுதான். அதெல்லாம் எனக்கு ஒண்ணு பெருமை இல்ல. இந்த நீரிடத்தில் பாடும் புலவர் புகழ் ஒட்ட ஊத்தன் பதாம்புயத்தை சூடும் குலோத்துங்க சோழன் என்றே என்னை சொல்லுவரேன் அவன் பாடி முடிக்கான். அப்படி இருந்து அப்படி வளர்த்திருக்கிறார்கள் தமிழை. ஆக அந்த ஆராய்ச்சி மணி அடிச்சது வந்து அப்படி அடிச்ச உடனே அவன் அமைச்சர்களை தான் ஏளனமா பார்த்தானா, என்ன அவ்வளவு உன்னுடைய ஆலோசனை பணி எல்லாம் நடந்துட்டு இருக்கேன் இப்படி நடக்க நாட்டினு சொல்லிட்டு அந்த அரசனுக்கு எப்படி அமைச்சர்கள் இன்றியமையாமல் வேண்டப்படுவார்களோ அத மாதிரி அரசனுக்கு அமைச்சர் மாதிரி இந்த ஆன்மாவுக்கு அந்த கரணங்கள். அதான் அமைச்சரசு ஏய்ப்பேன்னா போலன்னு அர்த்தம். என்று இந்த அளவிலே இந்த நான்காம் சூத்திர சிந்தனை நிறைவு செய்து கொண்டு இந்த வகுப்பை இதோடு நிறுத்துகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சி தம்பலம் நம பார்வதி வதையே ரகர மகாதேவா.